दामोदर राधा दामोदर राधे जय राधा दामोदर राधा जय राधा माधव राधा माधव राधे श्याम सुंदर राधा श्याम सुंदर राधे जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर जय राधा वृंदावन चंद्र राधा वृंदावन चंद्र राधे जय जय राधा गोकुल नंदन राधा गोकुल नंदन राधे जय राधा गोकुल नंदन राधा गोकुल नंदन राधे जय राधा गोपीनाथ राधा गोपीनाथ राधे जय राधा गोपीनाथ गोपीनाथ जय राधा गोविंद राधा गोविंद राधे जय राधा गोविंद राधा गोविंद राधे जय राधा मदन मोहन राधा मदन मोहन राधे जय राधा मदन मोहन राधे जय राधा रामान राधा रामान राधे राधा रामान राधे जय राधा दामोदर राधा दामोदर राधे जय यशोदानंदन जय दामोदर यशोदानंदन जय दामोदर दामोदर यशोदानंदन जय दामोदर नमामीश्वरं सच्चिदानंदरूपं सत्कुंडलं गोकुले व्रजमानं नमामीश्वरं सच्चिदानन्दरूपं सत्कुंडलं गोकुले व्रजमानं यशोदाप्रियो लोहराघवमानं जयां वृक्षमाद्यन्दस्थो जय गोप्रा यशोदापिलोहराघवमानं जयां वृक्षमाद्यन्दस्थो जय गोप्रा हरे कृष्णा 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 हरे 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 रामा Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Udam Tamuhur Netra, Krishna Mrityanda, Param Bhoja Yukmena Sadhana Netra. ेत्रुश्वासकं पात्रिरेङ्गकण्ठं दामोदरं भक्तिभङ्गुश्वासकं पात्रिरेङ्गकण्ठं दामोदरं हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे Nityanandam Ashamayantam Ananda Kunde Yadotani Makyandam Ashamayantam Tadiye Siddhatne Shubhate Siddhattam Una Premanasam Saravati Vande Tadiye Siddhatne Shubhate Siddhattam Una Premanasam Saravati Vande Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Param Deva Moksham Na Moksha Vadinda Najanyam Praneham Vare Sataviha Param Deva Moksham Na Moksha Vadinda Janam Praneham Vare Sataviha Idam Teva Dunnada Gopala Pala Adami Manasa Virasa Vimande Idam Teva Dunnada Gopala Pala Adami Manasa Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Chandanilai Kodam Kundalai Saita Akshata Gopra Kodam Kudam Bojam Chandanilai Kodam Kundalai Saita Akshata Gopra Nogu Sumbedam Bimba Rakadarame Manasavirasa Malam Lakshalabai Mugushumidam bimba rakadarame Manasavirasamalam lakshalabhai Hare Krishna, Hare Krishna Krishna Krishna, Hare 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 Rama, Hare Rama 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 Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Namo Deva Damoda Ananda Vishnu Prasida Prabho Dukkha Chalati Magna Namo Deva Damoda Ananda Vishnu Pratida Prabho Dukkha Jalati Magnam Kripa Drishti Vrishchadi Dina Badano Kripa Nisa Mamakyam Kedashi Vrishya Kripa Drishti Vrishchadi Dina Badano Kripa Mamakyam Kedashi Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Kuveratma Jau Bhakta Mutta Jayata Jaya Mutti Dau Bhakti Bhaja Kudauta Kuveratma Jau Bhakta Mutta Jayata Bhakti Tada Prema Bhakti Sakame Prayakya Namo Kshegraho Me Siddhamodare Tada Prema Bhakti Sakame Prayakya Namo Kshegraho Me Siddhamodare Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Siddhidhamme Yadiyodarayaya Vishwasadhamme Namaste Sudhamme Siddhidhamme Yadiyodarayaya Vishwasadhamme Namo Radhigaye Svadhiya Priyaye Namo Nandalilaya Devaya Dukhyam Namo Radhigaye Svadhiya Priyaye Namo Nandalilaya Devaya Dukhyam Namo Radhigaye Svadhiya Priyaye Namo Radhigaye Svadhiya Priyaye Namo Nandalilaya Devaya Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama. Krishna, Hare Krishna, Krishna Krishna
இதுக்கு இனிமையான இந்த மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். இப்ப வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவர், யசோதா, கிருஷ்ணர், நரசிம்மர் இவங்களுக்கெல்லாம் இப்போ நெய்தீபம் ஏற்றணும். ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்படி தமிழ் மாதங்களில் வந்து நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோமோ, பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் சொல்கிறோம். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் மாதங்கள்லேயே மார்கழியாக இருக்கிறதா சொல்கிறார். மார்கஷீரம் மாதங்களிலே கிருஷ்ணர் மார்கழி மாதமாக இருக்கிறதா பகவத்கீதையில் சொல்கிறார். கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான மாதம் மார்கழி மாதம். எப்படி கிருஷ்ணர் மாதங்களில் மார்கழியாக இருக்காரோ அதே போல கார்த்திகை மாதம் சொல்றது சமஸ்கிருத நாள் காட்டியில் வரும். இப்போ தமிழில் கார்த்திகை மாதம் இருக்கு, அது வேற, ஐப்பசி முடிச்சு கார்த்திகை வரும். ஆனால் சமஸ்கிருத நாள் காட்டியில் வந்து வரக்கூடிய மாதங்களில் கார்த்திக் அப்படின்னு ஒரு மந்த் இருக்கு, கார்த்திக் மாதம். அந்த கார்த்திகை மாதம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருடைய பக்தர்களிலே மிக உன்னதமானவங்க, உயர்ந்தவன். அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது பக்தியில். ஏன்னா கிருஷ்ணர் வேற, ராதை வேற இல்லை. கிருஷ்ணருடைய அந்தரங்க ஆத்மீக ஆனந்த ஸ்வரூபம் தான் ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணியுடைய பக்தியை வந்து யாருமே, அதுக்கு அவங்களுக்கு நிகராக யாருமே பக்தி செய்ய முடியாது. ஸ்ரீமதி ராதாராணிக்கு நிகராக யாருமே பக்தி செய்ய முடியாது. கிருஷ்ணருடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நாரதர், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, விதுரர், இந்த மாதிரி நிறைய, துருவ மகாராஜ், பர்ஷித், பல்லாத் மகாராஜ், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்காங்க, பகவானுடைய பக்தர்கள். இவங்க எல்லாமே உன்னதமானவங்க, உயர்ந்தவங்க. ஆனாலும் விருந்தாவனத்து கோபிகளோடு ஒப்பிடும்பொழுது இவங்க பக்தியெல்லாம் அவங்களுடைய பக்திக்கு, பக்தியுடைய தளத்தில் வைத்து பார்க்கும்பொழுது விருந்தாவனத்தில் அது கோகுலத்தில் உள்ள கோபிகளுடைய பக்தி தான் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுது. அந்த கோபிகளிலேயே மிக உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது இந்த மாதம் கார்த்திக் மந்த், கார்த்திகை மாதம். ஸ்ரீமதி ராதாராணி உன்னதமான பக்தியை நமக்கு தரக்கூடியவங்க. அதனால் யாராவது இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாமோதரத்துக்கு நெய்தீபம் ஏற்றுனா அவங்க வந்து அளவில்லா பலன் அடைவாங்கன்னு சொல்லி கந்த புராணம், பத்ம புராணம் போன்ற புராணங்களில் சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த கார்த்திக் விரதம், இந்த கார்த்திக் விரதம் ஒரு மாதம் கரெக்டாக புதன்கிழமை தொடங்கினது, 8ஆம் தேதி, ஒரு மாதமாக இருக்குது, 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு மாத காலம் எந்த அளவுக்கு நம்ம பக்தி சேவை பண்ணுறோமோ அதெல்லாமே பல மடங்கு, சாதாரணமாக நாட்களில் செய்யக்கூடிய பக்தி விட பல மடங்கு அதில் நன்மை இருக்கு, பலன் கூடுதலாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணருக்கு நெய்தீபம் ஏற்று, கிருஷ்ணருடைய திருநாமம் இங்கே தாமோதரன் சொல்லப்படுது இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு தாமோதர மாதம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய பால்ய லீலையெல்லாம் இந்த தாமோதர மாதத்தில் தான் நிகழ்ந்தது. கிருஷ்ணருடைய லீலையை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம். கிருஷ்ணர் கோகுலத்தில் அல்லது விருந்தாவனத்தில் செய்த லீலைகள், கிருஷ்ணர் மதுராவில் புரிந்த லீலைகள், கிருஷ்ணர் துவாரகாவில் புரிந்த லீலை. கிருஷ்ணர் மதுராவிலும் துவாரகாலும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார், ராஜவம்சத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஆனால் கோகுலத்தில் விருந்தாவனத்தில் ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவனாக இருந்தார், இடையர்குல சிறுவனாக இருந்தார். அதனால கிருஷ்ணருடைய லீலைகள்லேயே வந்து கோகுலத்தில் செய்த லீலைகள் தான் ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாமே உன்னதமானதான், இருந்தாலும் அதில் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கோகுலத்தில் கிருஷ்ணர் புரிந்த லீலைகள் வந்து வர்ணிக்க முடியாது. பகவானை வந்து அனந்தசேஷத்தனுடைய தலையால் தாங்கிட்டு இருக்கார், அவருக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகளில் 1000 இதழ்கள் இருக்கு. அந்த 1000 இதழ்களால் கூட அனந்த தேவரனால கிருஷ்ணருடைய லீலைகளோட வைபவங்களை சொல்லி முடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண அல்பஜீவராசியான என்னை மாதிரி உள்ளவங்களால் எப்படி முடியும், முடியாது. ஸோ கிருஷ்ணா அந்த மாதிரி எல்லா அளவில்லா லீலைகள் புரியக்கூடியவர். நம்ம சரி இதிகாச புராணங்களில் பார்க்கலாம், பகவான் நிறைய அவதாரம் எடுத்து வந்திருக்கார். சில சமயம் கிருஷ்ணர் நரசிம்மரா அவதரித்து வந்திருக்கார், வாமன தேவராக வந்திருக்கார், ராமச்சந்திர பகவானாக வந்திருக்கார். வாமன தேவராக தோன்றியதாகட்டும், நரசிம்மரா தோன்றியதாகட்டும், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், இதெல்லாம் சில முகூர்த்தங்களை நிகழ்ந்து பகவான் லீலையை புரிஞ்சுட்டு திரும்பப்படுவார். அவர் இந்த உலகத்தில் நித்தியமாக வாசம் பண்ணலை, வருவார், தர்மத்தை பாதுகாத்தார், அசுரங்களை தண்டித்தார், பக்தர் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணார், போயிடுவார். அப்போ நரசிம்மர், வராகர், மத்ஸ்ய அவதாரம் இதெல்லாம் ஒப்பிடும்பொழுது ராம அவதாரம் இன்னும் உன்னதமானது. ஏன்னா ராம அவதாரத்தில் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இந்த உலகத்தில் நிலையில் புரிந்தார், தங்கியிருந்தார். அந்த ராம அவதாரத்தில் கூட நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ராமருடைய பால்ய நிலையில் நம்ம எங்கேயுமே பேசுறதில்லை. ராமாயணத்துல வந்து ராமர் வந்து வெண்ணெய் திருடினார், பானை உடைச்சாரு, இத மாதிரி லீலைகள் சார். ஒரே ஒரு தடவை ராமர் ஒரு லீலை பண்ணுவார், அது கூட யதார்த்தமா நடந்த லீலை தான். அவர் தன்னுடைய கோதண்டத்தை எடுத்து அம்பு விடும்போது யதார்த்தமா கூனி அந்த வழியா வந்துடும். வேணுனே கூட ராமர் செய்யல. கிருஷ்ணன் நிறைய வேணுனே பண்ணுவார், வேணுனே பானை உடைப்பார், எல்லாம் கிருஷ்ணன் வேணுனே எல்லாம் பண்ணுவார், குறும்புத்தனம் பண்ணுவார். ராமர் குறும்புக்காக கூட செய்யல, ஏதோ யதார்த்தமா அம்பு விடும்போது கூனி அந்த வழியா வந்தோடனே முதுகில் பட்டுடும். அந்த கூனி வந்து மனசுல வச்சுட்டு இவனுக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம் இருந்தால் என் மேலே அம்பு விடுவான், இவன் என்ன செய்ய போறேன் அப்படியே மனசுல வச்சுட்டே இருந்து அந்த வஞ்சகத்தை வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம்னு வந்த உடனே இவன் தான் இன்னைக்கு என் மேலே அம்பு விட்டது, இவனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடக்கணும், இவன் வந்து வனவாசம் அனுப்பணும். ராமர் யதார்த்தமா அவர் செய்த லீலை கூட அவரை வனவாசத்துக்கு போகிற அளவுக்கு, ஏன்னா ராமர் வந்து இந்த உலகத்தில் நிறைய அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார், நிறைய அசௌகரியங்கள், தர்மத்தை காப்பணுங்கிறதுக்காகவும் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷனா தோன்றி ஒரு மனிதன் எந்த சூழலிலும் தர்மத்தினுடைய கோட்பாடை மீறக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் ராமர் தன் மேல நிறைய அசௌகரியங்களை எடுத்துக்கிட்டார். லக்ஷ்மணால கூட சில இடங்களை பொறுக்க முடியாது, ஏன்னா லக்ஷ்மணன் வந்து எப்பெல்லாம் ராமர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறாரோ அப்ப லக்ஷ்மணனும் கூட வருவார். லக்ஷ்மணன் வேற யாரும் இல்லை, பலராமர். கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றாரோ அப்ப பலராமர் வருவார். அதனாலதான் பாகவதத்தில் சொல்லியிருக்கு கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அந்த ஸ்வயம் பகவான் தான் ராமராவும் நரசிங்கராவும் எல்லாம் அவதரிக்கிறார், அவருடைய பல பல விரிவங்கங்களா. அப்படி எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூலோகத்தில் தோன்றாரோ அப்பொழுது அவருக்கு உதவி செய்யறதுக்காக பலராமரும் கூட வருவார். ஆனா இந்த திரேதாயுகத்தில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல ராமர் வந்துருவார், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வருவார். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்துருவார், அப்புறம் பலராமர் வந்துருவார். பலராமரா ஆனா லக்ஷ்மணன் ரெண்டாவது வந்ததுனால அவர் இளைய சகோதரனா போயிட்டதுனால பலராமருடைய ஒரே விருப்பம் என்னன்னா கிருஷ்ணரை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கிறதான். எப்பவுமே கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கணும், அதான் பலராமருடைய ஒரே நோக்கம். ஆனா இந்த இடத்துல பலராமர் ராமருக்கு சகோதரனா போயிட்டதுனால, தம்பியா போயிட்டதுனால, ராமர் செய்யக்கூடிய ராமர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவரால் மறுப்பு தெரிவிக்க முடியாது. தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தை கேட்டு வனவாசம் போக சம்மதிக்கிறார், சீதையை காட்டுல வனத்துல கொண்டு போய் விட சம்மதிக்கிறார். எவ்வளவு சூழ்நிலையில் யாரோ ஒரு தோபி ஒரு துணி துவைக்கிறவன் ராமரை எகழ்ந்து பேசிட்டா, சீதையை எகழ்ந்து பேசி ராமரை எகழ்ந்து பேசணும்னு சீதையை வந்து திரும்ப கொண்டு போய் வால்மீகியுடைய ஆசிரமத்தோட சொல்லி, இதெல்லாம் லக்ஷ்மணனால பொறுத்துக்கொள்ளவே முடியாது, பயங்கர கோபம் வரும். ஆனா என்ன செய்யறது, ராமர் சொல்ற வார்த்தைய கேட்டுதான். அப்பதான் லக்ஷ்மணன் முடிவு பண்ணுவார், இனி ஒரு அவதாரம் வந்தா ஒருபோது நான் ராமருக்கு இளைய சகோதரனா வரமாட்டேன், அவருக்கு மூத்த சகோதரனா தான் வருவேன் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய லீலையில கிருஷ்ணருடைய மூத்த சகோதரனா பலராமர் வந்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்து. கிருஷ்ணருடைய சந்தோஷம் தான் அவருக்கு எல்லாமே, ஏன்னா பலராமர் கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம், பலராமர் பகவான் தான், ஆனா பகவானுக்கே சேவை பண்ணக்கூடிய பகவான். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பலராமர் தன்னை பல விதங்களில் விரிவங்கம் செய்திருப்பார். ஒட்டுமொத்த வைகுண்ட லோகம் பலராமருடைய விரிவங்கம் தான். அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பூஜையில் பயன்படுத்துகிறோமோ, மிருதங்கம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பலராமருடைய விரிவங்கம். எல்லா ரூபத்திலையும் கிருஷ்ணர் உட்காரும்போது அவருக்கு நாற்காலி ஆயிடுவார் பலராமர், கிருஷ்ணர் நடக்கும்போது அவருக்கு பாதுகை ஆயிடுவார், கிருஷ்ணர் படுக்கும்போது அவருக்கு பெட் ஆயிடுவார், படுக்கை ஆயிடுவார். இப்படி கிருஷ்ணருடைய சந்தோஷம் தான் பலராமருடைய சந்தோஷம். எப்படி கிருஷ்ணரும் பலராமரும் இந்த உலகத்தில் லீலை புரிஞ்சாங்க, அந்த லீலைக்கும் ராமர் லட்சுமணன் பண்ண பாலிய லீலையில் நம்ம பேசுறது இல்லை, ஏன்னா ராமர் லட்சுமணனுக்கும் பாலிய லீலையில் வந்து நம்ம அவ்வளோ இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் கிருஷ்ணருடைய லீலையும் பலராமருடைய லீலையும் வர்ணித்து முடிக்கவே முடியாது, அவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்கேன். அதெல்லாமே இந்த கிருஷ்ணருடைய பாலிய லீலை எல்லாமே இந்த தாமோதர மாதத்திலுமான கார்த்திக் மாதத்தில் தான் நிகழ்ந்தது. இப்போ இதிகாச புராணங்களில் குறிப்பாக ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம் இந்த மாதிரி புராணங்களில் வந்து இந்த கார்த்திக் விரதத்துடைய சிறப்பு அம்சத்தை சொல்லப்பட்டு, இந்த கார்த்திக் விரதம் எவ்வளோ விசேஷமானது. விரதம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதம் கூடுதலாக பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், அதிகால நேரமாக எழுந்திரிச்சு நீராடி குளிச்சுட்டு பகவான் நாமத்தை சொல்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, பக்தர்களுக்கு சேவை புரியறது, பக்தர்கிட்டருந்து கேட்கறது, உபன்யாசம் கேட்கறது, இதெல்லாம் தான் விரதம். கூடுமான வரைக்கும் நம்மளால் நம்முடைய புலன்ப விஷயங்களை சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்லாம் குறைச்சிட்டு கூடுமான அளவுக்கு நம்ம பக்தியில் ஈடுபடுறது தான் விரதம். கலியுகத்தில் இதுதான் விரதம், அதிகாலை நேரமாக எழுந்திரிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாமே விரதம். அதிகாலைங்கிறது 10 மணி இல்லை, அதிகாலைங்கிறது சூரிய உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு, இதெல்லாம் விரதம். இந்த விரதத்தோடைய மகிமைகள் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்கந்த புராணத்திலையும் மற்ற புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நம்ம முதல் இந்த 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 தாமோதர மாதத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்துடுவோம், அதுக்கப்புறம் இந்த தாமோதர லீலைக்குள்ள போயிடும். ஒரு சமயம் ஒரு பிராமணர், அவர் விஷ்ணுடைய பக்தர், பகவான் கிருஷ்ணனுடைய தூய்மையான பக்தர். அவர் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம், ராம ராம், ஹரே ஹரே. அவர் பகவானுக்கு பூஜை செய்வார், பகவான மந்திரங்களை உச்சரிப்பார், ஏகாதசி விரதம் இருப்பார், இப்படிலாம் பண்ணிட்டு ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அப்போ ஒரு நாள் அந்த பக்தர் பகவானுக்கு பூஜை செய்யறதுக்காக இந்த மாதிரி பூஜை தட்டில் பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம் சேகரித்து எடுத்துன்னு போகிறார். அப்படி போகும்போது திடீர்னு ஒரு பிரம்ம ராட்சசி, பிரம்ம ராட்சசினா என்னன்னா ரொம்ப கோரமான உடல் இருக்கிறவங்க. இப்போ நம்ம பேய் பிசாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பேய் பிசாசை காட்டிலும் கோரமான உடல் தான் பிரம்ம ராட்சசின்னு சொல்லுவோம், பிரம்ம ராட்சசின்னு சொல்லுவோம். அந்த பிரம்ம ராட்சசுங்கிறது ரொம்ப கொடூரமான, அந்த பிரம்ம ராட்சசி இவளை இவரை வந்து வழி மறிப்பான் போக விடாம. அந்த பிரம்ம ராட்சசி இவரை தாக்க வரும்போது இந்த பக்தர் அதிர்ச்சினால் தன் கையில் உள்ள பூஜா பேட்டில் வீசுறார், அவர் கையை விட்டு விலகி போகுது. அப்படி போகும்போது அது வந்து சில துளசி தீர்த்தம், துளசி இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அந்த பிரம்ம ராட்சசி மேலே பட்டுது. உடனே அந்த பிரம்ம ராட்சசிக்கு தன்னுடைய முன்ஜென்ம கர்மவினையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த துளசியோட தீர்த்தம் வந்து அவர் மேலே பட்டதுனால உடனே அவர் சாஸ்திரமா அந்த பிராமணர் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்தான். அப்ப அந்த பக்தர் கேட்கிறாரு, ஓ பிரம்ம ராட்சசி, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கோர ரூபம் கிடைச்சது, நீ ஏன் இந்த மாதிரி ஆன, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த, என்ன பாவம் செய்தலாம், நீ இப்ப பிரம்மராட்சசியா போயிருக்க. அப்ப அவன் சொன்னான், நான் முன் ஜென்மத்துல ஒரு பிராமணனுடைய மனைவியா இருந்தேன், ஆனா நான் எப்பவுமே கணவன் கூட சண்டை போட்டுட்டே இருப்பேன், அவரை நிம்மதியாவே இருக்க மாட்டேன், சண்டை போட்டே இருப்பேன், அவர் மேலே கோவப்படுவேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கு, கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அப்புறம் ஏதாவது சமையல் பண்ணால் அவருக்கு கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிடுவேன், விதவிதமாக சமைச்சு நானே சாப்பிடுவேன், அவர் ஏதாவது எனக்கு அட்வைஸ் பண்ண வந்தால் அவருக்கு எழுத்து பேசுவேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாக வாழ்ந்துருந்தேன். அப்போ என்னுடைய கணவர் எவ்வளோ எனக்கு அறிவுரை சொன்னார், நான் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, அவர் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு, இப்படியே தினமும் நான் வாழ்ந்துருந்தேன், ஒரு நாள் எனக்கு கணவர் முடிவு பண்ணார், இவ கூட வாழ்றதோட வேற ஒரு கல்யாணம் பண்ணிடலாம், அதை தெரிஞ்ச உடனே நான் வந்து தற்கொலை பண்ணிட்டேன், சூசைட் பண்ணேன். சூசைட் பண்ண உடனே என்னுடைய நான் இந்த உடலை விட்டு யமதூதர்களால் யமலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டேன். யாரா இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க யமதூதர் மூலமாக யமராஜ முன்னாடி கொண்டு போகப்படுவார். எப்படி நம்ம இந்த உலகத்தில் வந்து யாராவது தப்பு பண்ணுறவங்க வந்து போலீஸ் கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, கோர்ட்டில் யமராஜ் இருப்பார், இது ஜட்ஜ் இருப்பார், மற்ற லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுப்பார், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும். பட் அங்கே நமக்காக யாருக்கும் யாருக்கும் ஆர்கியூ பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே உள்ள கோர்ட்டில் கிரிமினல் லாயர் ஒருத்தர் இருப்பார், அது கிரிமினலுக்காக அந்த கிரிமினலுக்காக அவர் வாதாடுவார். ஆனால் யம தர்மராஜாவோட கோர்ட்டில் கிரிமினல் லாயர்லாம் கிடையாது, ஓன்லி ஜட்ஜு தான். அப்புறம் அங்கே ரெக்கார்டு இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தில் வந்த உடனே அவனுக்குன்னு ஒரு டைரி போடப்படும், எப்படி ஒரு ஒரு வருஷம் வரும்போது ஒரு புது டைரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்கு இங்கே உலகத்தில் இந்த சரீரம் கொடுக்கப்படும் போதே ஒரு டைரி இருக்கும், அந்த டைரியில் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ரெக்கார்ட் பண்ணுறது தான் சித்திரகுப்தன், சித்திரம் அப்படின்னா எழுதுறது, குப்தன்னா மறைஞ்சிருந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆனால் எழுதிட்டே இருப்பேன். அப்போ யமராஜ் சித்திரகுப்தன் கேட்டார், இவருடைய இந்த பெண்மணியோடைய நல்ல தீய செயல்களை சொல்ல, நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கணும். இவன் ரொம்ப கொடூரமானவளா வாழ்ந்துட்டு இருந்தா, யாருக்கு மரியாதை கொடுக்கல, தன்னுடைய கணவனை மதிக்கல, கணவன் கூட எப்பவுமே கோவப்படுவா, சண்டை போடுவா, நிம்மதி அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா, அப்புறம் இவளே சமையல் பண்ணி சாப்பிடுவா, இந்த மாதிரி ரொம்ப கோரமா வாழ்ந்திருக்க. சரி யமராஜ் யோசிக்கிறான், இதெல்லாம் பண்ணிருக்காளா, சரி இவ சமையல் பண்ணி யாருக்குமே கொடுக்காம இவளே சாப்பிட்டதுனால இவள் வந்து இவருடைய அடுத்த உடல் இவருக்கு ஒரு பூனையோட உடல் கொடுக்கப்படும். பூனை வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் குட்டி போட்டு தன் குட்டியே சாப்பிடும், அதனால இவளுக்கு பூனையோட உடல் கொடுக்கணும். அப்புறம் எப்பவுமே வந்து இவ கணவன் கிட்ட சண்டை போட்டு புலன்பமே வாழ்ந்து பிரதானம் வாழ்ந்துருந்ததுனால இவளுக்கு ஒரு பன்றியோட உடல் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த பிறவி, ஒரு பிறவி பூனையோட உடல், அதுக்கடுத்து பன்றியோட உடல், அதுக்கப்புறம் கழுகு, இந்த மாதிரி ஒரு ஒரு உடல். இந்த உடல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ பிரம்மராட்சசியாக தெரியணும். பல வருடங்கள் சரீரமே கிடைக்காம கொடூரமான நிலையில் சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், தாகம் தீராமல், ரொம்ப அந்த சூட்சம சரீரத்தில் அவள் கஷ்டப்படணும். இதுதான் யமதர்மராஜோட தீர்ப்பு. முதல்ல அவள் பிரம்மராட்சசியாக போகணும். அப்போ சொல்கிறேன், இப்படி தான் நான் வந்து பிரம்மராட்சசியாக இருக்கேன், இனி இந்த உடலை விட்டு நான் எப்போ போவேன்னு தெரியாது, அப்படியே போனாலும் என்னுடைய பாவத்துக்காக நான் பூனையாகவும் பன்னியாகவும் கழுகாகவும் போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த பிராமணர் அந்த பக்தர்கிட்ட கேட்கிறாவோ, ஓ பிராமணரே, ஓ பக்தரே, நீங்கள் எல்லாருடைய நன்மை விரும்பி நான் அறியிறேன், தயவுசெய்து எனக்கு உங்கள் கருணையை கொடுங்க, நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவர் சொன்னார், ஒரு வழியும் கிடையாது, நீ மனுஷ உடல் இருந்தாலாவது ஏதாவது தான தர்மம் பண்ண சொல்லலாம் இல்லையா, மனித உடல் இருந்தால் சரி நீ வந்து உன்னுடைய சொத்தெல்லாம் தானம் பண்ணு, நீ வந்து ஏகாதசி விரதவரே, நீ வந்து பகவானுக்கு பூஜை பண்ணு, ஹரியோட நாமத்தை சொல்லு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீ இப்போ ஒரு பிரம்மராட்சசியோட உடலில் இருக்க, நீ இந்த வேதனையை மட்டும்தான் அனுபவிக்க முடியும், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ திரும்பவோ அந்த பக்தர்கிட்ட வேண்டிக்கிறான், தயவுசெய்து எனக்கு அருள் கூர்ந்து ஏதாவது வழி இருந்தால் செய்யுங்க. இப்போ அவர் சொல்கிற ஒரே வழி தான் இருக்கு, அது என்ன வழினா, என்னுடைய விரதத்துடைய பலனை உனக்கு கொடுத்தேன்னா நீ வேணா விடுபடலாம். நான் இவ்வளவு காலமா ஏகாதசி விரதம் இருந்தது, தாமோதர மாசத்துல விரதம் இருந்தது, பகவான் தாமோதருக்கு நெய்தீபம் காமிச்சது, இந்த பலன்ல ஒரு பாதிய உனக்கு கொடுத்தேன்னா வேணா நீ இந்த பிரம்மராசியோட உள்ள இருந்து விடுபடலாம். அப்படி அவர் சொன்ன உடனே ஒரு அழகான விமானம், அந்த விமானத்துல ரெண்டு பேர் ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்க கண்கள்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருந்து, நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதை வால் வச்சிருந்தாங்க, தலையில் ஒரு அழகான கிரீடம். அவங்க பேரு சுசீலா புண்ணியசீலான்னு ரெண்டு பேர், ரெண்டு விஷ்ணு தூதர்கள், விஷ்ணு தூதர்கள் அங்கே வராங்க. வந்த உடனே அவங்க இந்த பக்தரை புகழ்ந்து சொல்றாங்க, ஓ பாகவதரே, ஓ பிராமணரே, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்க உங்க தவத்தோடைய பலனை இந்த பிரம்மராசிக்கு கொடுக்கறதுனால இவளுடைய பாவங்கள்லாம் விடுபட்டு இவ இப்போ வைகுண்டம் போப்பார், அவளை கூட்டின்னு போகிறதான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்க இவ்வளோ நாள் இந்த தாமோதருக்கு நெய்தீபம் காமிச்சது, நீங்க பகவானுடைய நாமத்தை உச்சரித்தது, நீங்கள் பக்தி சேவை பண்ண பலனில் பாதி அவளுக்கு தரேன்னு சொன்னீங்க, அதை சொன்னதுனாலேயே அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ காலம் அவள் செய்த பாவங்கள்லேருந்து மட்டும் அவள் விடுபடலை, அவள் வந்து இந்த பிரம்ம சரீர பிரம்மராட்சி சரீரத்துலேருந்து விடுபட்டு அவள் இங்கே கூட வைகுண்டத்தில் கூட்டின்னு போகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த விரதத்தோடைய பலனை பாதி அவளுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய விரதத்தோடைய புண்ணியமும் ரட்டிப்பாகுது, டபுள் மடங்கு நீங்கள் செய்த அந்த சேவை. அப்பதான் அவங்க சொல்றாங்க, விஷ்ணு தூதர்கள் பகவானுடைய பக்தர்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, அவங்கள வந்து சாஸ்திரத்துல பரதுக்க துக்கின்னு சொல்லி, பரதுக்க துக்கினா அடுத்தவங்க துன்பப்படும் போது அவங்க துன்பம் பண்ணிப்பாங்க, ஐயோ இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, இந்த உலகத்துல அதுக்கு நேர் ஆப்போசிட், யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா வேணும் அவங்களுக்கு, நல்லா வேணும், எவ்வளவு பண்ணாங்க. ஆனா அவர் பக்தர் அப்படி பார்க்க மாட்டார், பக்தர் எந்த கண்ணத்துல பாக்குறாருன்னா அந்த ஆத்மா தன்னுடைய முன்ஜென்ம கர்மத்தினால இப்படி ஒரு சரீரத்தை எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கு, எப்பயாவது அவங்களுக்கு அந்த சரீர பந்தத்திலிருந்து பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து அவங்க விடுவிக்கணும்னு பார்ப்போம், அதுதான் ஒரு பக்தருடைய குணாதிசயம். அதுதான் சில பிரபுபாதர் செய்தார், சில பிரபுபாதர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், வைஷ்ணவர்னாலே ரொம்ப கருணை வாய்ந்தவர் தான். பிரபுபாதர் தன்னுடைய வயதான காலத்தில் பொதுவாக பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வயதாயிடுச்சுன்னா விருந்தாவனம் போன்ற இடங்களில் போய் தங்கிடுவாங்க இறுதி காலத்தில் அங்கேயே, ஏன்னா யாராவது விருந்தாவனம் பூரி ஜெகநாத் பூரி சீதா மாயாப்பூர் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடத்துல வந்து இறுதி காலத்தில் அவங்க உடலை விட்டாங்கன்னா அவங்க திரும்ப பிறப்பு கிடையாது, அவங்க வைகுண்ட லோகத்தை அடையிறதா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு, வெறுமனே அங்கே வந்து தூங்கினாலே புனித ஸ்தலங்களில் போய் படுத்திருந்தாலே இது நமஸ்காரம் பண்ணுறது சமம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், நீங்கள் ஏதாவது ஜெகநாத் பூரியிலோ விருந்தாவனிலோ போய் சும்மா அங்கே ரோட்டில் படுத்தாலே என்ன ஆகணுமோ அது நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறது சமம் ஆகும், நமஸ்காரம் பண்ணதாக தான் பகவான் எடுத்துக்கிறார், அவ்வளோ விசேஷமான இடங்கள் அதெல்லாம். அப்போ பொதுவாக வயசான காலத்தில் பக்தர்கள் அங்கே போகணும் தான் விரும்புவாங்க, ஆனால் பிரபுபாதர் என்ன நினைச்சாருன்னா என்னுடைய வயோதிக காலத்தை நான் இங்கே கழிக்கிறத விட நிறைய ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும், அதுதான் என்னுடைய குருவோடைய கட்டளை அப்படின்னு எடுத்துட்டு பிரபுபாதர் வந்து வெளிநாடு போனேன். அப்போ போகிற வழியில் கூட அவருக்கு ரெண்டு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது, நிறைய பிரச்சனைகள் அங்கே போய் நிறைய துன்பங்களை சந்தித்தார். அப்போ நமக்கு சில சமயம் சந்தேகம் வரலாம், ஒரு கிருஷ்ணருக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தனுக்கு கூட ஏன் துன்பம் வரணும், அந்த பக்தன் அதை எப்படி எடுத்துடுவார், எதனால் அவருக்கு துன்பம் வருது, அது எல்லாமே ஒரு பக்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய கருணையாக எடுத்துட்டுருவார், கிருஷ்ணர் என்னை சோதிக்கிறார், கிருஷ்ணர் என்னை கருணை கொடுக்குறார், எல்லாமே அவர் விருப்பப்படி தான் நடக்க போகுது, எனக்கு எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் நான் என்னுடைய பக்தி சேவையிலேருந்து பின்வாங்க போகிறது, நான் தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கு அப்படின்னு பிரபுபாத உறுதியாக இருந்தார். அவர் தன் குரு மேலே உள்ள விசுவாசத்தினாலும் கிருஷ்ணர் மேலே உள்ள விசுவாசத்தினாலும் 12 வருடத்தில் உலகம் முழுதும் பிரயாணம் பண்ணி 108 கோயில்களை நிறுவினார். எல்லா ஜீவாத்மாக்களும் இப்பவும் இந்த தாமோதரார்த்தி இப்போ நம்ம காமிச்சோம், இந்த தாமோதரார்த்தியை உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யா ஜெர்மன் அமெரிக்கா ஐரோப்பா எல்லா யூனிவர்சல் லெவலில் நடந்துட்டு, அதுதான் புறப்பாடு காரணி. இப்படி அந்த விஷ்ணு தூதர்கள் அந்த பிராமணரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்றாங்க, நீங்க சீக்கிரமாவே இந்த உலகத்துல உங்க பக்தி சேவையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நீங்க வைகுண்டத்துக்கு வருவீங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு போயிடும். இப்படி ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம். இன்னொரு லீலை குணவதினு ஒரு பெண்மணி. இந்த குணவதி வந்து ஒரு பெரிய பிராமண குலத்துல பிறந்தவன். அவங்க அப்பா வந்து அத்ரி முனியுடைய வம்சத்துல வரக்கூடியவர். அந்த குணவதியோட அப்பாவும் ஒரு மிகச்சிறந்த விஷ்ணுடைய பக்தர். அவரும் எப்பவுமே விஷ்ணுவுக்கு சேவை பண்ணுவார், யாகம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், ஜபம் செய்வார். அப்ப அவருக்கு நிறைய சிஷியர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சிஷியரை கூப்பிட்டு சந்திரன் பேர் அவருக்கு, சந்திரன் கூப்பிட்டு குணவதிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். எப்படி அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் குணவதியுடைய அப்பாவும் அவருடைய கணவரும் ரெண்டு பேரும் காட்டுல சில யாகத்துக்கு உண்டான பொருட்களை சேகரிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய சமயத்துல ஒரு அசுரனால கொல்லப்படுறாங்க. ஒரு அசுரன் அவங்களை கொல்றாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஆத்மா மோசமான நிலை அடையல, அவங்களுடைய உடல் தான் அழிக்கப்பட்டது. அந்த அசுரனால கொல்லப்பட்டதுனால அவங்க அந்த உடல் தான் விட்டாங்களே தவிர ரெண்டு பேரோட ஆத்மாவும் வைகுண்டப்படும். இதுதான் மரணம். மரணம்ங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலையில் எப்போ வேணாலும் வரலாம். நம்ம நினச்சிக்கலாம் எனக்கு மரணமே வராது, இல்லை மரணம் வரும் எப்போ வரும்னு தெரியாது, இல்லை மரணத்துக்கு அப்புறம் நான் என்ன ஆக போகிறேன். அதனால தான் ஜனங்களுக்கு மரணத்தை கண்டா பயம் உண்டு. மரணம் வரக்கூடிய சமயத்தில் பயங்கரமான பயம் இருக்கும். ஐயோ நான் போக போறேன்னு என்ன ஆக போகுது, என்ன சொத்து என்ன ஆகும், என்ன குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய குழந்தைகள் என்ன ஆகும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும், என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் பயம் இருக்கும். பயத்திலேயே அந்த உடலை விடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரி இவ்வளவு சொல்றீங்க, அப்போ பக்தர்கள் மட்டும் என்ன இறக்காம இருக்க போறாங்க, அவங்களுக்கு மரணம் வரத்தானே போகுது. ஆனால் அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க இறக்குறாங்கிறத முக்கியம். பக்தர்களும் பக்தர் அல்லாதவங்களும் என்ன மனநிலையில் இருக்காங்க இறக்குறாங்க. ரெண்டு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ திஜத்தந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாதிதா. ஒருத்தர் இந்த உடலை விடும்போது என்ன உணர்வோடு அவன் இந்த உடலை விடுறானோ அதே அடையிறான். யாராவது இந்த உடலை விடும்போது சொத்து பணம் காசு அந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தானா, அவன் சில சமயங்களில் அதுக்குண்டான உடலை அடைய முயற்சிக்கலாம், அடையலாம். எப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது உயிரினமாக இருக்கலாம் சில சமயம், இல்லை சில சமயங்களில் பணம் அடிக்கிற மிஷினாக கூட போகலாம். அது மேலே உள்ள பட்டுதலால் சில சமயம் மனைவி மேலே உள்ள பட்டுதினால ஒரு பெண்ணோட உடல் கொடுக்கப்படும். சில சமயம் குழந்தைகள் மேலே உள்ள பட்டுதலால் அவங்க வீட்டில் நாய்க்குட்டியாவோ பூனைக்குட்டியாவோ ஆக வேண்டிய உடல் கொடுக்கும். அதனால இல்லற வாழ்க்கையில பற்றுதல் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இல்லற வாழ்க்கையில் உள்ள பற்றுதலை வந்து அதிகமாக வச்சிக்காம அந்த இல்லற வாழ்க்கையில் உள்ள பற்றுதலை எப்படி கிருஷ்ணர்கிட்ட செலுத்துறது, அதுதான் வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் போதிக்கிறார். எப்படி வந்து பற்றுதலை வந்து பகவான் மேலே வச்சுருக்கு. அப்போ அதே சமயம் யாராவது பற்றுதலை வந்து கிருஷ்ணர் மேலே திருப்பிக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைப்பாங்க. அந்த காலேச மாமேவ மரன் உத்வா கலைவரம் எப்ராதேசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. அசம்சையான சந்தேகம் வேண்டாம். என்ன சந்தேகம் வேண்டாம், இறக்கும் தருவில் யாராவது என்ன நினைச்சுட்டே இந்த உடலை விடுறாங்கன்னா கட்டாயம் அவங்க என்ன வந்து அடைவாங்க. இறக்கும் தருவாயில் கிருஷ்ணர் நினைக்கணும்னா இப்போ இருந்தே பயிற்சிப்பாங்க. அப்போ அந்த குணவதியோடைய கணவரும் அவருடைய அப்பாவும் அவங்க உடலை விட்டதும் அவங்க கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க கிருஷ்ணரை நினைக்க முடிஞ்சது. அவங்க கிருஷ்ணரை நினைச்ச மாதத்தில் அவங்க வைகுண்ட பிராப்தி அடைய முடிஞ்சது. அந்த செய்தி குணவதிக்கு வந்துடும். குணவதி தன்னுடைய கணவனும் தன்னுடைய அப்பாவும் இறந்து போனதுக்கு ரொம்ப வருந்துனாங்க. பொதுவாக இந்த ஜட உலகத்தில் நம்ம யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குமோ அவங்களுடைய பிரிவை நம்மளால் அவங்களுடைய இழப்பை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ரொம்ப கடினமானது. எதை வேணாலும் தாங்கிக்கலாம். நமக்கு நம்ம சேர்ந்தவங்க நம்ம நெருங்கினவங்க யாராவது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த பிரிவு வந்து நம்மளால் தாங்க முடியும். அதையும் தாங்கிக்கணும்னா என்ன பண்ணணும், அதனால தான் கிறிஸ்தர் மேலே பட்டுதல் வளர்த்துட்டே வரும். கிறிஸ்தர் மேலே எவ்வளோக்குள்ள பட்டுதல் வைக்கிறோமோ அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்தர் சம்மந்தமாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இது இந்த இது இந்த ஆத்மா வந்து கிறிஸ்தருடைய சேவகன், இந்த ஆத்மா வந்து இவர் ஒரு தனி ஆத்மா, நான் ஒரு தனி ஆத்மா, எங்களுக்குள்ள உறவு தற்காலிகமானது அப்படிங்கிற உணர்வை வந்து படிப்படியாக நம்ம வளர்த்துட்டே வரும். அப்போ பக்தி செய்ய செய்ய என்ன, பௌதிக விஷயங்களில் பற்றுதல் குறையும், பகவான் மேலே பற்றுதல் வளரும். பகவான் மேலே பற்றுதல் வரும்போது எந்த இழப்பும் அந்த பக்தரை பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒருவேளை அவங்க நல்ல ஆத்மாவாக இருந்தால் நல்ல நிலை அடைய போகிறாங்க, ஒருவேளை துராத்மாவாக இருந்தால் மோசமான நிலை அடைவாங்க. அவ்வளோதான், ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அதுதான் பகவத்கீதையில் போதிக்கிறார் கிருஷ்ணன். இந்த உடல் தான் அழியுது. ஜாயதே நாம் ரேதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நாம் போய் அஜோ நித்யோ சாஸ்வதோயம் புராணோ நாகன்யதே அன்யமானின் சரீரே. நான் ஜாயதே நாம் ரேதே, ஆத்மா பிறக்கிறதும் கிடையாது இறக்கிறதும் கிடையாது எந்த காலத்திலும். அஜோ அப்படின்னா பிறப்பட்டது, சாஸ்வதோயம் நிலையானது, புராணோ பழமையானது, நித்தியமானது. அஜோ நித்யோ சாஸ்வதயம் புராணம் ந ஹன்யதே ஹன்யமானேன சரீரே. இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழிவுறது கிடையாது. அப்ப என்ன இருக்கு கவலைப்படுறதுக்கு? ஒண்ணுமே இல்லை. நைனம் சிந்தந்தி சாஸ்திராணி நைனம் தகதி பாவகா. ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நடிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய அம்சம். இந்த உடலை நம்ம என்ன வேணா செய்யலாம், நெருப்பால் எரிக்கலாம், நீரால் நடிக்கலாம், காற்றால் உலர்த்தலாம், ஆயுதங்களால் வெட்டலாம், ஆத்மா ஒன்றும் செய்ய முடியும். அப்ப குணவதி கொஞ்சம் அவளுக்கு அந்த வருத்தம் இருந்தது, ஆனாலும் அவர் தன்னை சமாதானப்படுத்தின்றான். சமாதானப்படுத்திட்டு அவளும் பக்தி சேவை பண்ணிட்டு இருக்கு. சில சமயங்களில் நமக்கு துன்பம் வரும்போது என்ன பண்ணிவிடுவோம்னா பக்தி சேவை விட்டுடுவோம். அதுதான் நம்மளுடைய நிலை. நான் நிறைய அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். எங்கேயாவது உபன்யாசத்தில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை நம்மளுடைய கோயிலுக்கு ரெகுலராக வரக்கூடிய கொஞ்ச நாள் வரமாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வர முடியல. அப்போ பிரச்சனை வந்தால் தான் நம்ம கூடுதலாக கிறிஸ்தரை சரணடையணும். அதுக்காக தான் பிரச்சனையே வர்றது. ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னா கிறிஸ்தரை இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் தான். நம்ம பிரச்சனை வரும்போது அதை புரிஞ்சுக்காம கிறிஸ்தரை விட்டு போயிட்டோம்னா பிரச்சனையும் தீர போறது இல்லை, கிறிஸ்தரையும் நம்ம அடைய போறது. அதனாலதான் குந்தி மாராணி பிரார்த்தனை செய்யறாங்க, எனக்கு நிறைய கஷ்டங்கள் வரணும். வேற யாருமே இந்த மாதிரி பிரார்த்தனை செய்தது என்னுடைய நான் சரித்திரத்தில் படிச்சதே இல்லை. எந்த இதிகாச புராணத்திலையும் எனக்கு கஷ்டங்களை கொடுங்க, எனக்கு பிரச்சனை வரணும்னு யாருமே பிரார்த்தனை பண்ணல. நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம், சாதாரண உலகத்தில் யாருமே அந்த மாதிரி விரும்பவும் மாட்டாங்க. ஆனால் குந்தி மாராணி கிறிஸ்தர்கிட்ட தனக்கு நிறைய கஷ்டம் வரணும்னு, ஏற்கனவே படாத கஷ்டம் பட்டாச்சு, இன்னும் கஷ்டம் வேணும்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் அவங்களுடைய மனது எளிமையாக கிறிஸ்தரை நினைக்கிறான், கிறிஸ்தரை நோக்கி வேகமாக போகுது. அதனால அப்படி நான் உங்களை நினைக்க ஆரம்பிச்சேன்னா எப்போ உங்களை என் மனசில் நினைக்கணும் அப்போ எனக்கு நீ பிறப்பு இறப்பே கிடையாது, திரும்பவும் நான் ஜட உலகத்தில் வரப்போகிறது கிடையாது. அதனால கிருஷ்ணா என் மனதில் எப்பவுமே நீங்கள் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா என் மனது எப்படி உங்கள்கிட்ட வரணும்னா கங்கை நதி எப்படி கரை புரண்டு ஓடி கடல்ல போய் கலக்குதோ, எவ்வளவு தடைகள் வந்தாலும் கங்கை வந்து அதெல்லாம் தகர் தெரிஞ்சு கடல்ல சமுத்திரத்துல போய் கலக்கும். அந்த மாதிரி என்னுடைய மனது வந்து எவ்வளவு துன்பங்களும் எவ்வளவு கஷ்டங்களும் வந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம உங்ககிட்ட வரணும். உங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கும். பியூட்டிஃபுல் பிரேயர் குந்தி மாராணி, ரொம்ப அற்புதமா பிரேயர் பண்ணும். அந்த மாதிரி குணவதியும் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அவ ரொம்ப பக்தி சேவை பண்றான். அப்ப அவ ஒரு நாள் இந்த மாதிரி கார்த்திகை விரதம் வருது, தாமோதர விரதம். அதில் வந்து ஏகாதசி ரொம்ப விசேஷமாக இருக்குது. கார்த்திகை மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வரும், ராம ஏகாதசி ஒன்று, அப்புறம் உத்தான ஏகாதசி, ரெண்டு ஏகாதசி வரும். அந்த ஏகாதசி அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாது, எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ ஃபீவர், ரொம்ப கொடூரமான ஜுரம், உடம்பெல்லாம் ரொம்ப வேதனை, படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஆனாலும் குணவதிக்கு என்னென்னா, நான் இவ்வளோ நாள் பகவானுக்கு பூஜை பண்ணியிருக்கேன், நாமம் சொல்லியிருக்கேன், இந்த ஏகாதசிக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலையில் இருக்கேன், இந்த உடலால் எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி நான் அதை செய்யாமல் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழுந்திரிச்சு கங்கையில் நீராடுறதுக்கு போகும். கங்கையில் குளிக்க போனோடனே கங்கையோட அந்த குளிர்ந்த நீர் ரொம்ப குளிர், ஐஸ் தான் கங்கையாக ஓடிட்டு இருக்கு. கங்கையில் இறங்கி குளித்து வெளியில் வந்தோடனே அந்த அதோடைய அந்த குளிர்ச்சினால் அவனால் தாங்க முடியாமல் குணவதியும் அந்த உடலை விடுறாங்க. குணவதியும் அந்த உடலை விட்ட உடனே அவங்க தூய்மையான பக்தினால் அவங்களும் வைகுண்ட நிலை வைகுண்ட லோகத்தை அடைகிறாங்க. ஆனால் இந்த அளவு குணவதி அடைந்த நிலை சாதாரணமாக வைகுண்ட லோகத்தை மட்டும் அடையலை, அந்த குணவதி தான் கிருஷ்ணனுடைய மனைவிகளில் சத்தியபாமம் ஆகிறதா புராணத்தில் தெரியும். சத்தியபாமம் கிருஷ்ணனுடைய மனைவியில் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம், கிருஷ்ணருக்கு வந்து 16108 மனைவி இருக்காங்க. அதில் 8 பேர் ரொம்ப ஸ்பெஷல், ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, நக்னஜித், பத்ரா, லக்ஷ்மணா, இந்த மாதிரி அதில் சத்யபாமா வந்து. அப்போ ஒரு நாள் சத்யபாமா கிருஷ்ணருக்கு பரிமாறிட்டு இருந்தாங்க, உணவு பிரசாதம் பரிமாறிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, கிருஷ்ணா சாரி பிரபு, ஓ பிரபுவே, நான் உங்களை கணவராக அடையிறதுக்கு என்ன பாக்கியம் செய்திருக்கணும், அப்போ என்னதான் நான் தவம் பண்ணியிருந்தேன், என்னதான் விரதம் இருந்தேன், நான் எப்படி உங்களை கணவனாக அணிஞ்சேன்? அப்போ கிருஷ்ணர் சொல்றார், சத்யபாமா, நீ முன்ஜென்மத்தில் இந்த தாமோதர விரதம் அனுஷ்டிச்சு எனக்கு நெய்தீபம் எல்லாம் ஏற்றிருக்கேன், நீ என்னை வந்து ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்து என்னை வழிபட்டிருக்கேன், எனக்கு துளசி இலையை அர்ப்பணிச்சிருக்கேன், துளசி எனக்கு மிகவும் பிரியமானது, அந்த துளசியை மாலையாக எனக்கு அழிச்சிருக்கேன், துளசி வனங்களை துளசி தோட்டத்தை வச்சு அதை பராமரிச்சிருக்கேன், அப்படி நீ துளசி தோட்டத்தை வச்சு பராமரிச்சதுனால இன்னைக்கு நீ கல்பவருஷ மரங்களுக்கு மத்தியில் இருக்க, சுத்தியும் அங்கே கல்பவருஷ மரம் இருக்கு. ஏற்கனவே உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம் கல்பவருஷ மரத்துடைய விசேஷம், என்ன விசேஷம் கல்பவருஷம், எதை கேட்டாலும் கல்பவருஷம், அந்த கல்பவருஷ மரங்களுக்கு மத்தியில் இருக்க இதுதான் நீ செய்த பாக்கியம், நீ வந்து இந்த கார்த்திக் விரதம் தாமோதர விரதம் அனுஷ்டிச்சு எனக்கு நெய்தீபம் ஏற்றிருந்தனால நீ இப்போ வைகுண்டத்தில் என்னுடைய நித்தியமான மனைவியில் ஒருத்தியா இருக்கு. இப்படி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தாமோதர மாதம். இன்னொரு லீலை அது வந்து ஒரு அது ஒரு பெண்மணி தான். ஆனால் அவர் ரொம்ப கொடூரமாக வாழ்ந்துட்டு நிறைய பாவம் செய்திருந்தான். அவர் பிராமணனுக்கு மனைவியாக இருந்திருப்பா. அந்த பிராமணனுக்கு மனைவியாக இருக்கும்பொழுதும் அவள் வந்து நிறைய தீய வழிகளில் பொருள் சேகரிக்கிறது, தகாத உறவு செய்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவருடைய கணவனும் இவருடைய செயல்களை வந்து கண்டிக்காதனால அவனும் சீக்கிரமாகவே துர்மரணம் அடைகிறான். கணவன் இறந்து போய் கூட இவர் தன்னுடைய பாவத்தின் நிப்பாட்டில் தொடர்ந்து பாவகாரியங்களை செய்துட்டே இருக்கான். அந்த பெண்மணி அவள் வாழ்நாளில் சமையல் பண்ணி சாப்பிட்டதே இல்லை. இப்போல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. அந்த காலத்தில் அவள் வாழ்நாளில் சமையல் பண்ணி சாப்பிட்டதே இல்லை. என்ன பண்ணுவான்னா எங்கேயாவது பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான். அவள் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனதே இல்லை. புனித ஸ்தலங்களை யாத்திரை ஒரு நாள் கூட போனதில்லை. பிருந்தாவன், மதுரா, துவாரகா, அயோத்தியா, கயா, இந்த மாதிரி எண்ணற்ற புனித ஸ்தலங்களுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் இவள் போனதே இல்லை. அவள் வாயில் ஒரு நாளும் ஹரிநாமத்தை உச்சரித்ததே இல்லை. அவள் பகவானை பூஜித்ததில்லை, பகவான் மட்டும் விழுந்து நமஸ்கரித்ததும் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ஒரு துராத்மா, ரொம்ப கொடூரமான ஒரு ஆத்மா. அவள் இருக்கக்கூடிய கிராமத்து வழியாக ஒரு நாள் ஒரு பக்தர் யாத்திரை வரார். ஒரு யாத்திரை போகும்போது அந்த கிராமத்து வழியாக வரார். அவன் வந்து இந்த பெண்மணி பார்த்து அவ மேல உள்ள இரக்கத்தினால எப்படி நம்ம முதலே பேசணும், பக்தர் எப்பவுமே மற்றவங்க மேல இரக்கம் உள்ளவன். இந்த பெண்மணி மேல உள்ள இரக்கத்தினால அவர் பேசுறா, ஓ பெண்மணியே, நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி ரொம்ப மோசமா நடத்திட்டு இருக்க, இதனால் நீ ரொம்ப இழிந்த பிறவி அடைய போற, பல பாவங்களை நீ சேவிச்சு வச்சுருக்க, அதனால நீ ரொம்ப கோரமான உடல் அடைய போற, தயவுசெய்து நான் சொல்றதை கேள், இனிமே இந்த மாதிரிலாம் செய்யாத, தயவுசெய்து பகவான் விஷ்ணுடைய நாமத்தை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி மகாமந்திரத்தை உச்சரிக்கணும். அதிகால் நேரமே அந்தரிச்சு குளிச்சு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி பூஜை செய், தாமோதர விரதம் இரு, ஏகாதசி விரதம் இரு, இப்படிலாம் இருந்து பக்தருடைய சங்கத்திலிருந்து பாகவதெல்லாம் கேட்டு இப்படி பண்ணினீங்கன்னா இவ்வளவு நாள் நீ செய்த பாவங்களை கூட பகவான் மன்னிச்சிடுவார். அது மட்டும் இல்லை, நீ துர்கதி அடைய மாட்டேன், மிக உன்னதமான இடத்தை நீ அடைவே, வைகுண்டத்தை அடைவேன் அப்படின்னு அந்த பக்தர் அவருக்கு அறிவுரை சொல்ற. அப்பதான் அவர் யோசிக்கிறா, இவ்வளவு நாள் அப்படி வாழ்ந்துட்டேனே, சரி இனிமையாவது கொஞ்ச நாள் இப்படி இருந்து பார்ப்போம் அப்படின்னு அவர் இந்த பக்தர் சொன்ன மாதிரி அவர் நாமம் ஜபிக்கிறா. இந்த கார்த்திகை மாதத்துல விரதம் இருந்து தாமோருக்கு நைதீபம் காமிக்கிறா, ஏகாதசி விரதம் இருக்கா, தன்னுடைய சொத்தையெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு அவர் ரொம்ப எளிமையா வாழ்றான். இப்படி அந்த பெண்மணி தன்னுடைய முற்காலங்கள்ல ரொம்ப துர்நடத்தியா வாழ்ந்திருந்தா கூட பின்னாடி அந்த பிராமணரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவன் பக்தி பாதை ஏற்றிருந்ததுனால அவன் அந்த உடலை விட்டதுமே அவ்வளவு வைகுண்டப்போம், பகவானுடைய வைகுண்ட லோகத்தையாரு. ஜாய் ஸ்ரீ தாமோதர் பகவான் கி. அதுக்கப்புறம் இன்னொரு புராணத்தில் உள்ள கதை, இந்த தாமோதர மாதத்தில் இன்னும் ரொம்ப விசேஷமான துளசியை வழிபடுறது. துளசி வந்து எப்பவுமே வழிபடுறது விசேஷமானதான், அது குறிப்பாக இந்த மாதத்தில் வழிபடுறது இன்னும் விசேஷமானது. யாராவது துளசியை பார்க்குறாங்களோ நினைக்க, வழிபடுறதை பற்றி சொல்ல என்ன இருக்கு, துளசியை பற்றி பார்க்குறவங்க, நினைக்கிறவங்க, கேட்குறவங்க, அந்த துளசியை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறவங்க, துளசியை வழிபடுறவங்க எல்லாருமே என்ன ஆவாங்கன்னா பகவானுக்கு ரொம்ப நெருக்கமாயிருவாங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்களாயிரும். துளசியோட மண் எடுத்து தலையிலையோ வாயிலையோ போட்டுக்கிறாங்கன்னா அவங்க கிருஷ்ணருடைய திருநாட்டுக்குள் நுழைவாங்க. துளசியிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சா அவங்க நித்தியமாக கிருஷ்ணருடைய உலகத்தில் போய் வாழ்வாங்க. யார் வீட்டில் துளசி வாழ்ந்திருந்தா அவங்க வீட்டில் கிருஷ்ணர் மற்ற எல்லா தேவதைகளும் நித்தியமாக வசிப்பாங்க. பெருமனை துளசியை வீட்டில் வச்சிருக்கிறதுனாலேயே கிருஷ்ணர் மட்டும் இல்லை எல்லா தேவதைகளும் அங்கே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக. அப்போ ரெண்டு பக்தர்கள் ஒரு நாள் யாத்திரை போகிறாங்க. யாத்திரை போகும்போது ஒரு பக்தர் பேர் சுமேதா, இன்னொருத்த பேர் ஹரிமேதா. சுமேதா ஹரிமேதா ரெண்டு பேரும் யாத்திரை போகிறாங்க. அவங்க யாத்திரை போகும்போது ஒரு இடத்துல ஃபுல்லாக துளசி இருந்த ஒரு தோட்டத்தை வந்து சுமேதா பார்ப்பார். பார்த்தோன்னே உழுந்து சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணுறார். துளசி மகாராணி, துளசி மகாராணிக்குடைய பிரணா மந்திரம் இருக்குது, விருந்தாய துளசி தேவியாய் பிரியாய் கேசவசிஜா விஷ்ணு பக்தி பிரதய தேவி சத்தியவதே நமோ அப்படி மந்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி துளசியோட இந்த மண் எடுத்து தலையில் வச்சிருக்கோம். அப்போ இந்த கூட வந்த இன்னொரு பக்தர் கேட்குறார், சுமேதா ஏன் நீ துளசியை பார்த்து நமஸ்காரம் பண்ண, அவருடைய விஷயம் அவருடைய மகத்மி என்னன்னு சொல்லித்தாயே. சரி இப்போ இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது பார்த்தி, அதுக்கு அடியில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு ரெண்டு பேர் போகிறாங்க. ரெண்டு பேர் போய் அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில் ரெண்டு பேர் உட்காந்து இந்த சுமேதா வந்து ஹரிமேதாவுக்கு துளசியுடைய மகிமையை சொல்கிறார். துளசி வந்து பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானது. துளசி இலையோ பூவோ, சாரி, துளசி இல்லாமல் கிருஷ்ணர் ஒரு பூவோ இலையோ எதுவுமே ஏற்றுக்க மாட்டார். சந்தன தைலமோ பிரசாதமோ எதுவுமே கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டார். துளசி இல்லாமல் நீங்கள் எதை படைச்சாலும் கிருஷ்ணர் ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஒரு சமயம் தேவர்கள் பார்க்கடல் கடையும் போது நிறைய அற்புதங்கள் நடந்தது. அந்த லீலைகளை வந்து நம்ம இப்போ பேச முடியாது, ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்கே அதுல இருந்து முக்கியமா அந்த லீலையில தன்வந்திரி பகவான் தன்வந்திரி அவதாரம் எடுக்கிறார். அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதுல தன்வந்திரி வந்து அமிர்த கலசத்தோட வருவார். ஏன்னா துர்வாசமுனிவருடைய சாபத்தினால தேவர்கள் தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் இழந்துருவாங்க. அப்ப பகவான் வந்து அவங்களை அமிர்த பார்க்கடலை கடை செல்லும்போது அதுல அமிர்தம் கிடைக்கும், அதை வச்சு நீங்க திரும்ப உங்களை ஐஸ்வர்யங்கள்லாம் பெறலாம்னு சொல்லுவோம். அப்படி தன்வந்திரியா பகவான் தோன்றி இந்த அமிர்த கலசத்தை கொண்டு வரும்போது அவருடைய கண்கள் இருந்து சில துளிகள் ஆனந்த கண்ணீர் அந்த கலசத்துல விழும். அதை விழுந்த உடனே அது துளசி மகாராணியா மாறிடும், துளசி தேவிய. அதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் சாஸ்தாங்க நமஸ்கரிக்கிறாங்க, அந்த துளசி தேவியை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த ஆழமரம் முடிச்சு கீழே விழுந்து கீழே விழுந்த உடனே அதுல ரெண்டு பெரிய பிரம்ம ராட்சசுகள் அங்கே ரெண்டு பிரம்ம ராட்சசு உட்காந்துருக்கு. அந்த பிரம்ம ராட்சசு வந்து ஒரு அழகான தெய்வீக உடல் கிடைக்கும். அப்ப இந்த பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாடுறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே இதுல ஒரு பிரம்மராட்சசு பேசுறாரு, ஓ பக்தர்களே, நீங்க வந்து நீங்க தான் எங்களுடைய உண்மையான நலன் விரும்பி, நீங்க தான் என்னுடைய அப்பா, நீங்க தான் என்னுடைய அம்மா, நீங்க தான் நண்பர், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவி செய்திருக்கீங்க, யாருமே இதை செய்ய முடியாது. உங்களுடைய கைமாறு வந்து நாங்க எப்படி இதுக்கு நன்றி கடன் செய்யறதுன்னு தெரியல, எங்களை மிக கொடூரமான ரூபத்திலிருந்து நீங்க விடுவிச்சிருக்கீங்க. அப்போ சுமேதா கேட்கிறார், ஓ பிரம்மராட்சசு, உனக்கு எப்படி இந்த மாதிரி உடல் கிடைச்சது? ஓ தேவனே, நீ எப்படி பிரம்மராட்சசா போன? அப்போ அவர் சொல்வார், நான் வந்து தேவலோகத்தில் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே தேவ மங்கைகளோட நர்த்தனம் பண்ணுறது, நடனம் ஆடுறது, பாடுறது, அவங்களை ஓடி பிடிச்சி விளையாடுறது, இதெல்லாம் அங்கே சகஜமாக பண்ணுவேன். அப்போ ஒரு சமயம் நான் தேவ மங்கைகள் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் மாலையெல்லாம் கீழே விழுந்தது, நந்த நந்தனங்கிற தோட்டத்தில். அந்த நந்த நந்தன தோட்டத்து பக்கத்தில் லோமசா மகரிஷி தவம் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஆபரணங்கள் மலர்கள்லாம் லோமசா மகரிஷி மேலே விழுந்து அவருடைய தவம் கலைஞ்சிடும். அப்போ அவர் கோபம் வந்து சபிக்கிறார். அந்த பெண்களை சபிக்க போகும்போது அவர் நிறுத்தி விடுறார், இந்த பெண்களை சபிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, இவங்க காரணம் இல்லை, இந்த தேவன் தான் காரணம், இவனை சபிக்கணும் அப்படின்னு. நீ ஒரு அசுரனா போ, நீ ஒரு ராட்சசனா போகணும், பிரம்ம ராட்சசா போ, சபிச்சிடுற, நீ ஒரு பிரம்ம ராட்சசா போ. உடனே அவன் அந்த முனிவருடைய பாதத்தில் வந்து தன்னுடைய தவறுக்காக பிரார்த்திச்சான். அவன் தன்னுடைய எளிமையினால பணிவுனால தன்னுடைய குற்றத்தை ஏற்றிருந்ததுனால லோமச மகரிஷி அவர் ஆசீர்வதிக்கிறார், நீ எப்போ பக்தர்களிட்டிருந்து ஹரிநாமத்தை கேட்கிறியோ, எப்போ துளசியோட மகாத்மியத்தை கேட்கிறியோ, அப்ப இந்த கொடூரமான ரூபத்திலிருந்து விடுபடுவேன், அது வரைக்கும் நீ வந்து பிரம்மராஜ உடல்ல. அப்போ சொல்றான், இவ்வளவு நாள் நான் இந்த பிரம்மராஜ உடல்ல கஷ்டப்பட்டு இருந்தேன், நீ இங்க வந்து உட்காந்து பகவானுடைய நாமத்தை பற்றி சொன்னதுனாலையும் துளசியோட மகாத்மியத்தை சொன்னதுனாலே நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேவலோகத்துக்கு போக ஆயத்தமாகறான். அப்ப கேட்கிறார், இன்னொருத்தர் எப்படி ஆனாரு? அவர் முன் ஜென்மத்தில் ஒரு பிராமணராக இருந்தார், ஒரு முனிவருடைய பையன். அவர் குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். குருவுக்கு சேவை பண்ணும்போது குருவோடைய கட்டளை மீறினார், குருவுக்கு அபராதம் செய்தார். அவர்னால் ஒரு பிரம்மராட்சசர், அவரால் இவர் பிரம்மராட்சசர். அதனால குருவுக்கு சேவை பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கு, குருவுக்கு அபராதம் செய்திருக்கும். எப்படி அவங்க ரெண்டு பேருமே பகவானுடைய நாம ஜபத்தை பற்றி கேட்டதுனாலையும் துளசியோட மாத்மீது கேட்டதுனாலையும் அந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு பேருமே அந்த கோர ரூபத்திலிருந்து விடுபட்டு அவங்களும் பகவானுடைய நித்தியமான செயல் ஈடுபடுறதுக்காக திரும்பவும் தேவலோகத்தில் போறோம். இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் இந்த தாமோதர மாதத்தில் நடந்தது. இன்னொரு சம்பவம், தாமோதர மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு யாராவது நெல்லி மரத்தை வழிபட்டாங்கன்னா அவங்க கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. நெல்லி மரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும். ஏன்னா நெல்லி மரம் தான் இந்த உலகத்தில் படைக்கும் போது முதல் முதல் உற்பத்தியான மரம், அதுதான் நெல்லி, ஆம்பளைக்குன்னு சொல்லுவாங்க நெல்லி. அது வந்து பகவான் பிரம்மதேவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க சொன்ன உடனே பிரம்மா பகவானை குறித்து அற்புதமாக பிரார்த்தனை செய்கிறார். சாஸ்திரங்கள்லேருந்து நிறைய வேத மந்தங்களை ஓதுறார். அப்போ பிரம்மா பகவான் மேல உள்ள அன்புனால அவர் துதித்து பாடும்போது அவர் கண்கள் இருந்து ரொம்ப ஆனந்தமான கண்ணீர் வருது. அது பூமியில விழுந்துதான் நெல்லி மரம் உற்பத்தி ஆச்சுன்னு சாஸ்திரத்தை சொல்லு. அதனால அந்த நெல்லி மரம் பிரம்மாவுடைய பிரேமமா இருக்கிறதுனால பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. யாராவது இந்த மாதத்துல, இந்த தாமோதர மாதம், இந்த கார்த்திகை மாதத்துல நெல்லி மரத்தை நினைக்கிறாங்கன்னா, நெல்லி மரத்தை பார்க்கறதே இப்ப அபூர்வம், யாராவது நினைச்சாங்கனாலே போதும், நினைச்சாலே பல ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் அடைவாங்க. அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து விஷ்ணுவோடைய நாமத்தை உச்சரித்தாலோ, இந்த மாதிரி தாமோதருடைய படம் வச்சு தீபம் காமிச்சாலோ, அவங்க வந்து அந்த பலனை ரெட்டிப்பாக அடைவாங்க, டபுள் மடங்கு ஆடுவோம். அந்த நெல்லி மரத்துக்கு அடியிலிருந்து அந்த நெல்லியை எடுத்து விஷ்ணுவுக்கு அர்ப்பணிச்சு அதை பிரசாதமாக சாப்பிட்டா அதோடைய பலன் ட்ரிபிள் டைம் ஆயிடும், மூணு மடங்கு கூடிடுமா, மும்மடங்கு அதிகரிச்சு அப்படிங்கிறது இந்த நெல்லியோடைய விசேஷத்தை சொல்றாரு. நெல்லி மரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி நெல்லியுடைய மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிராமணர், அவரும் விஷ்ணுடைய பக்தர், அவர் விஷ்ணுவுக்கு எப்பவுமே பக்தி பயின்ற இருப்பார். ஆனால் அவருடைய பையன் வந்து பக்தர் கிடையாது, அவன் பையன் வந்து ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டு இருப்பான். இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார், ஏய் நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ பகவானுக்கு சேவை பண்ணணும், அவருடைய நாமத்தை சொல்லணும், ஏகாதசி விரதம் இருக்கணும். எவ்வளோ படித்து படி சொன்னாலும் அந்த பையன் கேட்கவே மாட்டான், தொடர்ந்து பல தடவை அட்வைஸ் பண்ணுவார், பல தடவை சொல்லி அவன் கேட்க மாட்டான். ஒரு நாள் பயங்கரமான கோவம், நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல, நீ ஒரு எலியாக தான் போவேன் சமைச்சிடுவார், நீ ஒரு எலியாக போகணும், எலியாக போய் மரப்பொந்தில் போயிருக்கணும். உடனே அந்த பையன் வந்து அப்பாவுடைய காலில் வந்து கதறி அழுவார், அப்பாவே அப்பா நீங்கள் ஒரு பிராமணராக இருந்து என்னை சபிச்சிட்டீங்களே, இப்போ நான் என்ன ஆக போகிறேன், எப்படி எனக்கு இந்த மோட்சம் கிடைக்கும், நீ என்னைக்கு வந்து எலியாக போனாலும் இந்த கார்த்திக விரதத்துடைய மகத்துவத்தை கேட்கறியோ, என்னைக்கு நெல்லி மரத்து அடியிலிருந்து நீ வந்து அதோடைய மகத்துவத்தை கேட்கறியோ, அப்போ நீ இந்த கோர ரூபத்தின் விடுபடுவன். இப்படி வந்து அந்த பிராமண சிறுவன் நெல்லி மரத்துக்கு அடியில் போய் ஒரு பொந்தில் எலியாக வாழ்ந்துருக்கும், பல வருஷங்களாக எலியாக இருக்கான். இப்போ ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய சீடர்களோடு அந்த வழியாக வரார். வந்த உடனே அந்த நெல்லி மரத்தை பார்த்தோடனே அங்கே உட்காந்து அதோடைய மகத்துவத்தை தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்கிறார், நெல்லி மரம் வந்து விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமானது, யாராவது நெல்லி மரத்துக்கு அடைந்து விஷ்ணுடைய நாமத்தை ஜபிச்சாங்கன்னா அவங்க வந்து பகவான் மேலே தூய்மையான பக்தி அடைவாங்க, இதெல்லாம் சொல்கிறார். அப்போது அந்த வழியாக ஒரு வேடன் ஒருவர், அந்த வேடனும் ரொம்ப மோசமானவன், அவன் பயங்கரமாக மிருகங்களெல்லாம் கொல்லக்கூடியவன், சில சமயங்களில் பிராமணரையும் கொல்லக்கூடியவன். அவன் வந்து அந்த நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் தன்னுடைய சீடர்களோடு இருக்கும்போது அவரை பார்த்தோடனே அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவனை அங்கே கேட்டுருப்பான், இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எதை பற்றி பேசுகிறாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டுருப்போம். விஸ்வாமித்திர முனிவர் அந்த நெல்லி மரத்தோடைய மகத்துவத்தையும் ஹரிநாமத்தோடைய மகிமையும் பகவான் தாமோருக்கு நெய்தீவம் காமிக்கிறத மகிமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்ன உடனே அந்த மரப்பொந்திலிருந்த எலி அந்த ரூபத்திலிருந்து விடுபட்டு நான்கு கரங்களோட வைகுண்டம் போகும். பார்த்ததுடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், விஸ்வாமித்திர முனிவருடைய சீடர்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கோம். வேடன் கண்ணெதிரே அவங்களுக்கு ஒரு விட்னஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேடனும் தன்னுடைய கொடூரமான நிலையிலிருந்து மாறி அவனும் பகவானுக்கு பக்தி பண்ணி அவனும் விஷ்ணுட்ட பகவானுடைய உலகத்தை அடையாது. இப்படி இந்த கார்த்திகை மாத விரதத்தை வந்து பலனை வந்து அளவில்லாம புராணங்களை உயர்த்தி சொல்லியிருக்கு. யாராவது இந்த கார்த்திகை விரதத்தில் நெய்தீவம் காமிக்கிறது, விஷ்ணுடைய நாமங்களை உச்சரிக்கிறது, பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவத்கீதை கேட்கறது, பாகவதம் கேட்கறது எல்லாம் பண்ணும்போது அளவில்லாத பலன் அடைவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் பகவான் வந்து நம் முன்பே பேசின்றது மாதிரி தாமோதர லீலை புரிந்தார், கிருஷ்ணரை வந்து அன்னை யசோதை உரலில் கட்டுறாங்க. இந்த மாதத்தில் தான் தீபாவளி உற்சவம் வருது. தீபாவளி உற்சவம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான தினம். இன்னைக்கு வந்து பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம். இன்னைக்கு பகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. பகுலாஷ்டமினா ராதா குண்டம்னு ஒரு இடம் தோன்றிய இடம். ராதா குண்டம்னா குண்டம்னா குளம், ராதா குண்டம் ஷியாம குண்டம் ரெண்டு குளம் இருக்கு பிருந்தாவனத்தில். நம்ம உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் நெட்டில் வேணால் போய் பார்க்கலாம். ராதா குண்ட் ஷியாம குண்டம், ராதா குண்டம் ஷியாம குண்டம் ரொம்ப விசேஷமானது. போயிருந்திருக்கீங்களா? யார் போனாங்க? அப்படியா? ராதா குண்ட் ஷியாம குண்டில் காமிச்சாங்களா? கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய வைகுண்ட லோகத்தில் அவருடைய ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனம், கோலோக விருந்தாவனத்தில் நித்தியமாக வாசம் பண்ணுறார் கிருஷ்ணரும் அவருடைய சகாக்கள் எல்லாம், ஸ்ரீமதி ராதாராணி, கோபிகள், யசோதா, நந்தமாராஜ் இவங்கெல்லாம் கிருஷ்ணருடைய உலகத்தில் நித்தியமாக இருக்கிறவங்க. கிருஷ்ணர் எப்போ இந்த உலகத்தில் வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ அவருடைய உலகத்தில் உள்ளது எல்லாமே இங்கே தோன்றும். கிருஷ்ணர் இங்கே வராருன்னா கோவர்த்தனம், மதுரா, துவாரகா, யசோதா, நந்த மகாராஜ், அகுரூரர், உத்தவர், பாண்டவர்கள் எல்லாம் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எல்லாமே அங்கே உள்ளவங்க தான், யாருமே இங்கேருந்து புதுசாக உற்பத்தி ஆகிறோம் கிடையாது. பகவானுடைய லீலைகளில் உள்ள எல்லாமே பகவானுடைய லோகத்தில் நித்தியமாக வாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றும் பொழுது அவர் ஒரு நாள் ஸ்ரீமதி ராதாராணியை கூப்பிட்டாங்க. ராதையை கூப்பிட்டு, ராதே நான் இந்த மாதிரி பூலோகத்தில் லீலை பண்ண போகிறேன், நீயும் வரணும். அப்போ ராதாராணி சொல்லுவாங்க, நான் பூலோகத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா அங்கே கோவர்த்தனம் இருக்காது, யமுனா இருக்காது, எப்படி நான் வர முடியும், இல்லை இல்லை நான் முதலெல்லாம் அனுப்பிச்சிட்டேன், கோவர்த்தனம் யமுனாலாம் போயிடுச்சு, நீ வரையா இப்போ, ஓ நான் தாராளமாக. எப்படி கிருஷ்ணரும் ராதையும் கோகுலத்தில் கோலோக விருந்தாவனத்தில் ஆனந்தமாக லீலை புரியுறவங்க, சில சமயங்கள் அவங்க ஒருத்தர் மேலே உள்ள பிரியத்தினால பிரேமத்தினால ராதை மேலே உள்ள பிரேமத்தினால கிருஷ்ணருடைய கண்ணிலிருந்து தாரதாரியாக தண்ணீர் வந்துட்டு, சில சமயங்களில் கிருஷ்ணர் மேலே உள்ள பிரேமத்தினால ராதைக்கு கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகும். அதுதான் அங்கே வந்து அந்த குளமாயி ராதா குண்டம் சாமக்குண்டம் ஆன்மீக லோகத்தில் சொல்லப்படுது. அந்த ராதா குண்டம் சாமக்குண்டமும் இந்த பூலோகத்திலையும் தோன்றுது. இங்கே எப்படி தோன்றுதுன்னா, கிருஷ்ணர் கோகுலத்திலிருந்து கன்றுகளையும் பசுகளையும் கூண்டு அடிக்கடி கோவர்த்தன மலைக்கு போவார். அப்படி ஒரு நாள் கிருஷ்ணர் கோவர்த்தன மலைக்கு போகக்கூடிய சமயத்தில் அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன், இந்த அரிஷ்டாசுரன் வந்து காளை வடிவில் இருப்பான், காளை எருது. கம்சன் கிருஷ்ணரை கொள்றதுக்காக நிறைய அசுரங்களை அனுப்புவார், அதில் ஒருத்தன் அரிஷ்டாசுரன், ரொம்ப கொடூரமான ஒரு அசுரன். அவனுக்கு தெரியும் கிருஷ்ணரி பலராமரை கொல்லணும். இந்த கிருஷ்ணரி பலராமரை கொள்றதுக்காக அரிஷ்டாசுரன் காளை வடிவில் அங்கே வந்திருப்பான். கிருஷ்ணர் புரிஞ்சுருவார், இவன் வந்து காளை இல்லை, இவன் அரிஷ்டாசுரன். அப்போ என்ன பண்ணுவார்னா, கிருஷ்ணரை வந்து அவன் கொள்றதுக்காக பயங்கர ஆக்ரோஷமாக அப்படியே சூடு காத்தோட அப்படியே கொம்பெல்லாம் பயங்கரமான கொம்பு, பெரிய கொம்பு, அந்த கொம்புனால கிருஷ்ணரை முட்டுறதுக்காக வரும். கிருஷ்ணர் அவன் பின்னாடி போய் பின்னங்கால் வழியாக போய் அவனை காலை பிடிச்சி கிரி 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 கிரின்னு சுற்றி ஒரே வீசு வீசுவார். அவன் பொத்துன்னு விழுந்து அப்படியே வாயில் பிளட்லாம் வந்து செத்துப்படுவான். உடனே அங்கே உள்ள அவருடைய நண்பர்கள்லாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய் அப்படின்னு ஒரு போன் பண்ணுவோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப அந்த அன்னைக்கு காலையில் கிருஷ்ணர் வந்து அரிஷ்டாசுரனை வதம் பண்ணிடும். அவர் அரிஷ்டாசுரனை வதம் பண்ணிட்டு அன்றைக்கி சாயந்தரம் எப்பவுமே கிருஷ்ணர் வந்து சாயந்தரம் கோபிகளோட லீலை பண்ணுவார் விருந்தாவனத்தில். அன்னைக்கு கிருஷ்ணர் கோபிகள்கிட்ட வரும்போது, குறிப்பாக ஸ்ரீமதி ராதாரணிகிட்ட வரும்போது, ராதாரணி சொல்லிடுவாங்க, ஏய் நீ கிட்ட வராத, நீ ரொம்ப அசுத்தமாயிட்ட, நீ ஒரு எருதை கொண்டுட்ட, ஒரு காளையை கொண்டுட்ட, காளையை கொண்டு என்ன அர்த்தம், பசுவை கொண்டது சமம், அதனால நீ சுத்தமாகணும், நீ இப்போ அசுத்தமாயிட்ட, நீ ஒரு பெரிய பாவம் பண்ணியிருக்க, நீ சுத்தமானதான் நீ எங்ககிட்ட வரணும், நீ எங்கிட்ட வரக்கூடாது போ. அப்போ கிருஷ்ணர் என்னது, நான் அசுத்தமாயிட்டேண்ணா, ஆமாம் ஆமாம், சரி என்ன பண்ணணும், நீ போய் உலகத்தில் உள்ள புனித நதிகள்லாம் நீராடிட்டு வரணும், உலகத்தில் உள்ள எல்லா புனித நதிகளையும் போய் நீராடினாதான் நீ சுத்தமாக, அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட வரலாம். கிருஷ்ணர் பார்த்தார், நான் உலகத்தில் போய் புனித நதிக்கெல்லாம் போகணும், இந்த பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு. கிருஷ்ணா தன்னுடைய கால் கட்டையரில் பூமியில் பதிப்பார், அவருடைய மனது கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான், அவர் நினச்சா வித்தின் செகண்டில் எல்லா புனித நதியும் அங்கே வர வைக்க முடியும். கிருஷ்ணர் வந்து அப்படி மனதில் நினைத்த உடனே கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி காவேரி தாமிரபரணி எல்லா நதிகளும் வந்துடும். முதல் நதி கங்கா வரும், ஓ கிருஷ்ணா நான் தான் கங்கா இதோ வந்துட்டேன் அப்படி ஒரு நதியாக வந்து கிருஷ்ணருக்கு பிரணாம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த குளத்தில் விழுந்து விழுந்து அந்த குளமே நரிஞ்சு போயிடும். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவருடைய நண்பர்களும் அந்த குளத்தில் போய் குளிச்சிடுவாங்க. குளிச்சுட்டு பார்த்தியா இப்போ நாங்கள் சுத்தமாயிட்டோம், நீ தான் அசுத்தமாயிட்டேன், நான் வந்து பார், நானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இதுக்கு வந்து ஷாம குண்டான்னு பேர், கிருஷ்ணருக்கு வந்து ஷாமான்னு ஒரு பேர், ஷாம சுந்தரன் இல்லை ஷாமம் ஷாம் ஷாம் கிருஷ்ணருக்கு ஷாமன் அப்படின்னு பேர். ஏன்னா அவர் மழைக்காலத்து மேகத்துவத்த நேரத்தில் இருப்பார். இப்போ கிருஷ்ணர் சொல்வார், பார்த்தியா இப்போ நான் புனித நதியெல்லாம் நீராடிட்டேன், நான் சுத்தமாயிட்டேன், நீங்கள் தான் இப்போ அசுத்தமாக இருக்கீங்க, வேணா நீங்களே இதை குளித்து சுத்தமாயிருக்கீங்களே அப்படின்னு ராதாரணி சொல்லுவார், நான் உங்கள் குளத்தில் குளிக்கணும், நாங்கள் இப்போ ஒரு குளம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கையில் உள்ள வலையெல்லாம் கழட்டி தோண்டுவாங்க. கையில் உள்ள வலையெல்லாம் கழட்டி இந்த கோபிகள்லாம் தோண்டுவாங்க. பாவ தோண்டி தோண்டி என்ன ஆகுது, எவ்வளோ நேரம் தோன்றுறது, அப்படியே வேகத்து போய் ரொம்ப களைச்சி போடுவாங்க. கிருஷ்ணர் பார்ப்பார், ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க, நான் தான் சொல்லிட்டேன் இதில் குளிச்சுக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் உங்கள் உதவி தேவையில்லை. அப்போ ராதாரணி சொல்லுவாங்க, ஏய் கோபிகளே இங்கே வாங்க, பக்கத்தில் அந்த இதெல்லாம் கோவர்த்தன மலை சுற்றி நடக்கூடிய லீலை. கோவர்த்தன மலையில் வந்து மானச கங்கான்னு ஒரு இடம் இருக்குது. மானச கங்காங்கிறது அது ரொம்ப ஒரு விசேஷமான இடம். அதாவது என்ன, அந்த மானச கங்கா எப்படி உற்பத்தி ஆகும்னா, ஒரு சமயம் நந்த மகாராஜா கிருஷ்ணோடைய அப்பா கோபர்கள்லாம் கங்கையில் குளிக்கிறதுக்காக புரட்டு போவாங்க விருந்தாவனத்திலேருந்து. கிருஷ்ணர் போய் வழிமறிச்சிடுவார், எங்கே போகிறீங்க, நாங்கள் போய் கங்கையில் குளிக்கணும், இங்கிருந்து கங்கை எவ்வளோ தூரம் தெரியுமா, நீங்கள்லாம் போனால் இப்போ திரும்ப வர முடியாது, தெரியும், அதான் நாங்கள் பிரசாதெல்லாம் பேக் பண்ணிட்டோம், ஏன் வேஸ்ட்டு இதெல்லாம் அங்கே போகாதீங்க, இது நீங்கள் கூட இடம் விருந்தாவனம், உங்களுக்கு என்ன கங்கை தான் இதப்போ வரும் பாருங்க, கங்கை வந்துடும். கிருஷ்ணர் மனசில் நினச்ச உடனே மானசீமா கங்கை கூப்பிட்டுன்னு கங்கை ஓடி வந்துடுவாங்க, இதான் கங்கை வந்துருச்சு குளிங்க எல்லாம். அப்படி இந்த மானச கங்கை அங்கே உற்பத்தி ஆகும், கோவர்த்தன் மலை சுற்றி வருமா அந்த இடத்த பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபிகள்கிட்ட ராதாரணி சொல்லுவாங்க, இது வந்து நம்ம தோண்டுனால வேலை நடக்காது, குறை எடுத்துட்டு வாங்க, மானச கங்கையில் தண்ணி பிடிச்சி வந்து ஊற்றிடலாம், குடத்தை எடுத்துகிட்டு வந்து மானச கங்கை போய் தண்ணி பிடிச்சி ஊற்றினா அது நரிஞ்சு போயிடும். கோபியில் போவாங்க போக ஒரு குடம் தூக்கி டயர்டாயிடுவாங்க. தன் கடைசியில் கிருஷ்ணர் பார்ப்பார், ஐயோ பாவம், இனி இவங்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், கிருஷ்ணர் வந்து எல்லா நதியும் கூப்பிட்டு ராதாராணியை சந்தோஷப்படுத்துங்க, எல்லா புனித நதியும் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி காவேரி தாமிரபரணி எல்லாம் வந்து ராதாராணிக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஓ ராதே நான் உங்களை சேவைக்கு நான் என்ன செய்யணும், இதோ வந்துட்டேன் அப்படி அந்த குளம் ஃபுல்லாகிடும். குளம் ஃபுல்லானோடனே ராதாராணியும் அவருடைய சகிகள்லாம் சேர்ந்து அந்த குளத்தில் குளிச்சு ரொம்ப சந்தோஷமாகும். அப்போ கிருஷ்ணர் சொல்வார், இந்த ராதா குண்டம் எனக்கு பிரியமானது. எப்படி ஸ்ரீமதி ராதாராணி எனக்கு பிரியமானவங்களோ அதே மாதிரி இந்த ராதா குண்டம் எனக்கு பிரியமானது. இந்த ராதா குண்டத்தில் குளிக்கிறவங்கலாம் என் மேலே தூய்மையான பக்தி அடைவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். எப்படி ராதா குண்டம் ஷாம குண்டம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அதனால தான் சில ரூப கோஸ்வாமின்றவர் இந்த படத்தில் இருக்கார். ரூப கோஸ்வாமி நிறைய புஸ்தகங்கள் கொடுத்துருக்கார். அதில் ஒரு புஸ்தகத்தில் உப்பத்தைய சாமர்தான் ஒரு புக்கு, அதில் என்ன சொல்கிறாருன்னா, வைகுண்டா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்வா பிருந்தாரண்யம் உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட மிகாவி கோகுலபதே பிரேமாமுலப்தாபனா. அதாவது கிருஷ்ணர் நித்தியமாக வசிக்கிற வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை விட உயர்ந்தது இந்த பூலோகத்தில் இருக்கிற மதுராபுரி. இப்போ இருக்கிற மதுரா நகரம் வந்து வைகுண்டத்தை விட உயர்ந்ததுதான். அந்த மதுராபுரியை விட உயர்ந்தது கோவர்த்தன மலை, சாரி பிருந்தாவனம். கிருஷ்ணர் தோன்றிய பிருந்தாவனம் கோவர்த்தனத்தை மதுராபுரியோட உயர்ந்தது. அந்த பிருந்தாவனத்தை விட உயர்ந்தது கோவர்த்தனம், கோவர்த்தன மலை கிருஷ்ணர் நித்தியமலையிலே புரியுது. அந்த கோவர்த்தன மலையை விட உயர்ந்தது ராதா குண்டம். அந்த ராதா குண்டத்தில் போய் யார் தான் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க, அவ்வளோ ஒரு விசேஷமான இடாச்சே அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்ய பாடுற இந்த ஸ்லோகத்தை. எப்படி இந்த ராதா குண்டம் தோன்றிய தினம் இன்னைக்கு. அதனால ரூபாதர் வந்து ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராதா குண்டத்தில் போய் பொதுவாக ஜனங்களுக்கு குளம்லாம் பார்த்தா குளிச்சு விளையாடுனா தோணும், அங்கே போய் விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க, நீச்சல் பண்ணுவாங்க. இப்போ ரூபாதர் வந்து கண்டிச்சுட்டார் பக்தர்கள், அங்கே யாருமே போய் குளிக்கக்கூடாது விளையாடக்கூடாது. யாருக்காவது உண்மையாலுமே கிருஷ்ணர் மேலே தூய்மையான பக்தி இருந்தால் அந்த குளத்தில் போய் இறங்கலாம்னு சொன்னார். அப்படின்னு யார் இறங்க முடியும், யாருமே இறங்க முடியாது. 24 மணி நேரம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு தூய்மையான பக்தியில் இருக்கிறவங்க அந்த குளத்தில் போய் குளிக்கலான்ட்டார். இப்போ யாருமே போக முடியாது. அப்போ பிரபுபாட்டெல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, என்ன செய்யறது, சரி ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு, பகுலாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் போய் குளிக்கலாங்க. பகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த ராதா குண்டம் தோங்கிறது நடு ராத்திரியில் தோன்றுச்சு நைட்டு 12 மணிக்கு. எல்லா பக்தர்களும் அன்னைக்கு நைட் வந்து குளிப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பகுலாஷ்டமி இன்னைக்கு காலையில் போயிருந்தீங்கன்னா காலையில் 12 மணிக்கு பார்த்தா அங்கே நிற்க இடம் இருக்க, ஆயிரக்கணக்கான பேர் மதுராவிலேருந்து விருந்தாவனத்துலேருந்து டெல்லியிலேருந்து பல பல ஊர்கள்லேருந்து பல பல நாடுகள்லேருந்து வந்து வந்து ராதா குண்டத்துக்கு. ராதா குண்டம் கோவர்த்தன மலை, கோவர்த்தன மலையோட பிரகாரத்தை சுற்றி வரும்போது இருக்கும். கோவர்த்தன மலையை சுற்றி நிறைய இடங்கள் இருக்கு, ராதா குண்டம், ஷியாம குண்டம், அப்புறம் கோவிந்த குண்டன் ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பார், அவர் வந்து மலை பெய்தது. சுரபி குண்டன் ஒன்று இருக்கு, சுரபி பசு, சுரபி பசு, சுரபி சுரபி பசுவோடைய பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுவார் இந்திரன் கிருஷ்ணருக்கு, அந்த சுரபி குண்டம். அப்புறம் லலிதா குண்டம், விசாகா குண்டம், நிறைய குளங்கள் இருக்கு, நிறைய கோயில்கள் இருக்கு. ஆச்சாரியுடைய பஜனை பண்ண இடம், அவங்க தங்கி இருந்த இடம், அப்புறம் அவங்களுடைய சமாதி, இந்த மாதிரி அந்த இடத்த சுத்தியும் அற்புதமான. சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாவுடைய சமாதி அங்கே இல்லை, பிரபுபாவுடைய சமாதி விருந்தாவனத்தில் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்த இடம், சைத்தன்ய மகாபிரபு தான் கண்டுபிடிப்பார் ராதா குண்டத்தை. ராதா குண்டம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் லீலையெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவருடைய பேரன் வஜ்ரநாபன்கிறவர் அந்த பிருந்தாவனத்தை நிறைய கோயில்களில் கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுவார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் முகலாயருடைய படையெடுப்பு இதெல்லாம் வந்து பாதிப்படைஞ்சு நிறைய புதர்கள்லாம் முளைச்சு இந்த ராதா குண்டமே மறைஞ்சு போயிடும். ராதா குண்டம் ஷியாம குண்டம் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, குளம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ ஒரு நாள் 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு யாத்திரை போவார், விருந்தாவனம் போவார். விருந்தாவனத்தில் போய் அவர் கோவர்த்தன மலைக்கு அடிவாரத்தில் தங்கிட்டு கிருஷ்ணோடைய நாமத்தை ஜபிச்சுட்டு ரொம்ப உற்சாகமாக இருப்பார். அப்போ அவருக்கு வந்து தன்னுடைய தெய்வீக திருஷ்டினால ராதா குண்டம் ஷியாம குண்டத்தை கண்டுபிடிப்பார். அவர் தான் சொல்கிறார், இந்த இடத்துல தான் இருக்குது ராதா குண்டம் ஷியாம குண்டம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த வந்து சைத்தன்ய மகாபிரபு காமிச்சு கொடுக்குறார் பக்தர்கள். அதுக்கப்புறம் ரெகுலராக அங்கெல்லாம் போய் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பக்தர் ரெகுலராக போய் குளிக்க போவாங்க. ஆமாம், குளம் குண்டம்னா குளம், ரெண்டு குளம் இருக்குது, பெரிய குளம் ராதா குண்டம் ஷியாம குண்டம் இருந்தது. அந்த ராதா குண்டம் ஷியாம குண்டம் 500 வருடங்களுக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு, சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், அவர் தான் அங்க போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சார். அவர் விருந்தாவனத்தில் தங்கணும் தான் அவருக்கு ஆசை. ஆனால் அவங்க அம்மா வந்து சச்சி மாதா என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவர் சன்னியாசத்துக்கு அப்புறம் ஜெகநாத் பூரியில் தலைமையாக வச்சு அங்கே தங்க சொல்லுவார். அதனால் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரிக்கு வந்துடுவார். ஆனால் அவர் விருந்தாவனத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதை இந்த 6 கோஸ்வாமியில் வச்சு செய்தார். அப்போ அதில் ஒருத்தர் ரகுநாதாஸ் கோசாமின்றவர். ரகுநாதாஸ் கோசாமின்றவர் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. அன்னைக்கு அவங்களுடைய வருமானம் வந்து ஆயிரக்கணக்கான தங்க காசுகள், லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் ருபீஸ் அன்னைக்கு அவங்க ஏர்ன் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஆனால் ரகுநாதாஸ் கோசாமிக்கு அவங்க குடும்ப வாழ்க்கையில் பற்றுதலே கிடையாது. அவருடைய மனைவி தேவலோகத்து மங்கை மாதிரி இருப்பார். அவர் வந்து ரொம்ப வசதியாக வாழ்ந்தார். ஆனால் சைத்தன்ய மகாபுரம் மேலே உள்ள அட்ராக்ஷனால், சைத்தன்ய மகாபுரம் மேலே உள்ள பற்றுதல்னால சைத்தன்ய மகாபுரோட இயக்கத்தை போய் அடையணும்னு சொல்லி ரகுநாத் கோசாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவார். அவருடைய வீடு, சொத்து, மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்ய மகாபுரம் வந்துடும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் கட்டளையிடுறார், நீங்கள் விருந்தாவனத்தில் போயிருங்க. விருந்தாவனத்திலிருந்து நீங்கள் வந்து கிருஷ்ண லீலையில் புரிந்த இடங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு கோசாமிக்கும் சைத்தன்ய மகாபுரம் நிறைய கட்டளை கொடுத்துருக்காரு. ஆனால் ரகுநாத் கோசாமி உண்மையில் எதுக்காக உண்டாவன வருவார்னா, சைத்தன்ய மகாபிரபு கூட தங்கியிருப்பார் ஒரு பூரியில், பல வருஷங்கள் அவர் கூட தங்கியிருப்பார். சைத்தன்ய மகாபிரபுடைய லீலையை முடிச்சு போனோடனே ரகுநாத் கோசாமியால் தாங்க முடியாது. அவருடைய பிரிவு தாங்காமல் அவர் விருந்தாவனத்துலேருந்து கோவர்த்தன மலை மேலே ஏறி விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும் தான் வருவார். ஆனால் அங்கே வந்து ரூப கோசாமி, சனாதன கோசாமி ரெண்டு பக்தர்கள் இருப்பாங்க, சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர்கள். அவங்க இவங்களை பிடிச்சி, நீங்கள் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கூடாது, நீங்கள் ரொம்ப வருஷம் சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்திருக்கீங்க, அப்போ சைத்தன்ய மகாபிரபு லீலையில் எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்கள் கூட இருந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் கூட வச்சுருவார். ரகுநாதாஸ் கோசாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யர்களே துறவரத்துக்கு ஒரு உதாரணம். அவருக்குன்னு ஒரு தனி இடமே கிடையாது. அவர் சில சமயம் மரத்துக்கடியில் தூங்குவார், சில சமயம் யமுனா நதிக்கடியில் தூங்குவார், சில சமயம் தூங்கவே மாட்டார், ரொம்ப குறைவாக தான் தூங்குவார். அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அவ்வளோதான். மீதி நேரம் பூரா ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே ராம், ஹரே ராம, ராம ராம். ஒரு நாளைக்கு 1000 தடவை பக்தர்களுக்கு நமஸ்காரம் செய்வார். எந்த பக்தரை பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் பண்ணும். இப்படி ரொம்ப எளிமையாக பணிவாக வாழ்ந்துருப்பார். அப்போ அவர் ஒரு நாள் விருந்தாவனத்தில் வந்துட்டு கோவர்த்தன மலை அடிவாரத்தில் ராதா குண்டு பக்கத்தில் தங்கியிருப்பார். ராதா குண்டு பக்கத்தில் தங்கியிருக்கும்போது அவருக்கு எப்படின்னா எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு வீடோ இல்லை குடிசையோ கிடையாது. அப்போ ஒரு நாள் அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்து அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஏன்னா அப்போ அங்கே ஃபுல்லாக காடு தான், இப்போவும் மேக்ஸிமம் காடு தான். ஆனால் நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து விருந்தாவனம் வந்து சீக்கிரமாக ஒரு நகரமாக வாழ்ந்து வந்துட்டுருக்கு கலியுகத்துடைய தாக்கத்தினால். அப்போ ரகுநாதாஸ் கோசாமியுடைய காலத்தில் 500 வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புலி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். அப்போ அந்த புலினால் இவருக்கு எந்த தொந்தரவு வந்துடக்கூடாது இல்லை. கிருஷ்ணர் ஒரு பெரிய குச்சி வச்சு அவர் பக்கத்தில் நிற்பார். கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய ஸ்டிக் வச்சுட்டு அந்த புலியை விட்ட வந்ததுன்னா அதை அடிக்கணும்னு சொல்லி பக்கத்தில் நின்றுப்பார். அதை வந்து சனாதன கோசாமி பார்த்துடுவார். சனாதன கோசாமி பார்த்துட்டு சொல்லுவார் ரகுநாத கோசாமிகிட்ட, நீ வந்து உனக்காக ஒரு வீடு கூட கட்டாமல் இருக்க, ஒரு சின்ன குடிசை கூட போடாமல் இருக்க, கிருஷ்ணர் உனக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்க. நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுமா, கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்ணணுமா? அதனால சீக்கிரமாக ஒரு பஜன் குட்டீர் வச்சுக்கோ. பஜன் குட்டீர்னா அவங்க தங்கி இருந்து பஜனை பண்ணக்கூடிய இடம், பஜன் குட்டீர் பண்ணி கும்பல். ஆனால் அப்போ அவர் சிந்தையை எடுத்துக்க மாட்டார், உடனே அது செய்யலை. இன்னொரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர வெயிலாக இருக்கும். வெயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஜெபம் பண்ணும்போது தன்னை மறந்து போடுவார். அப்போ ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய தன்னுடைய ஷால் எடுத்து அவருக்கு இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. மேலே குட மாதிரி அவர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஷால் எடுத்து இப்படி பிடிச்சிக்குவாங்க. இதையும் சனாதன கோசாமி பார்த்துடுவார். பார்த்துட்டு அவர் இப்படி திட்டுவார். அன்றைக்கே நான் சொன்னேன், கிருஷ்ணர் உனக்கு சேவை பண்ணுறான்னு. இன்றைக்கி நம்ம வந்து ராதா கிருஷ்ண சேவை பண்ணுமா இல்லை ராதை நமக்கு சேவை பண்ணணுமா? நீ ஜெபம் பண்ணுமா உனக்கு சால் பிடிச்சிட்டு இருக்காங்க வெயிலில் இருக்குன்னு. அதனால் சீக்கிரமாக ஒரு பஜன் கூட்டி வச்சுட்டுருந்தேன். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ராதா குண்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய பஜன் கூட்டிட்டு இருக்கும், ரகுநாதாஸ் கோசாமி பஜனை கூட்டிட்டுன்னு போட்டிருக்கும். இப்போ போனாலும் அந்த இடம்லாம் பார்க்கலாம். அங்கே உட்காந்துருப்பார். அங்கே உட்காந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய விருந்தாவனத்தில் உள்ளவங்கள விரஜவாசின்னு சொல்லுவாங்க, விருந்தாவன பூமியில் வாழ்கிறவங்களாம், அவங்களாம் அந்த ராதா குண்டில் குளிக்கிறதுக்காக வருவாங்க. ஆனால் பார்த்தா படியே கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். மழை வந்தால் வலிக்கு கீழே விழுவாங்க, ஒரு பிடிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புதராக இருக்கும், சேராக இருக்கும். அப்போ இவர் என்ன நினைப்பாருன்னா, நான் பெரிய ஜமீன்தார் குளத்தில் பிறந்திருந்தேன், என்கிட்ட நிறைய பணம் இருந்தது, ஆனால் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஒரு சன்னியாசியாக இருக்கேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் போட்டுக்கிற ஒரே ஒரு துணி தான், உள் வஸ்திரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. இப்போ நான் இந்த ராதா குண்டத்தையும் சாம குண்டத்துக்கு படித்துறை கட்டினா கூட என்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்யறது? இவங்களோட பிரஜவாசிகள்லாம் கஷ்டப்பட்டு குளிக்க போகிறாங்களே, ஒரு படி கூட கட்ட முடியலையே அப்படின்னு மனசில் தான் நினைப்பார். மனசில் வச்சு ஃபீல் பண்ணுவேன், இந்த ராதா குண்டு சாமத்துக்கு கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா அழகாக ஒரு படித்துறையெல்லாம் கட்டிடலாம் அப்படி நினச்ச உடனே என்ன ஆகிடும்னா, ஒரு பக்தர், அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து பத்ரிநாத்தில் போய் பத்ரிநாராயண தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். கொஞ்சம் பணம்லாம் எடுத்து காணிக்கை போடுறதுக்காக கொஞ்சம் செல்வம் நகை பணம்லாம் எடுத்து மூட்டை கட்டி அங்கே போகிறார் பத்ரிநாத்துக்கு போகிறார். அவருடைய கனவுல அன்னைக்கு நைட்டு கிருஷ்ணர் வந்துடுவார். கிருஷ்ணர் வந்து சொல்வார், ஏய் நீ பத்ரிநாத் ஒன்றும் போக வேண்டாம், நீ போய் நேராக இந்த பணத்தையெல்லாம் ரகுநாத் தாஸ் கோசாமிகிட்ட கொடு, அவர்கிட்ட கொடுத்தினாலே எனக்கு கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே அவர் பத்ரி யாத்திரையை கேன்சல் பண்ணிட்டு நேராக விருந்தாவனை வந்து ரகுநாத் தாஸ் கோசாமி யாருன்னு விசாரித்து அவர்கிட்ட கொண்டு வந்து இந்த பணம்லாம் கொடுப்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அற்புதமாக அந்த இடத்த வந்து படியெல்லாம் கட்டுவார். அந்த படி கட்டும்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், ரெண்டு இடம் இருக்கும். ஒரு குளம் வந்து ஸ்கொயராக இருக்கும், அது வந்து சாமக்குண்டன் பேர். இன்னொரு குளம் இருக்கும், அது கொஞ்சம் டேப்பராக இருக்கும், ஸ்கொயராக இருக்காது, கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அது ஏன் கிராஸாக இருக்குன்னா, அந்த குளத்தோடைய கரையில் ஒரு அஞ்சு மரம் நின்றுட்டு இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான மரம். அப்போ அது குளத்தோடைய படித்துறை கட்ட வரும்போது அது இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வெட்டுறதுக்கு தயாராகிடுவாங்க. இந்த விருஜவாசியெல்லாம் சேர்ந்து இந்த மரத்தை நாளைக்கு வெட்டிட்டோன்னா ரொம்ப அழகாக ஸ்கொயராக கட்டிடலாம், ஸ்கொயராக இருக்கும், ஷேப் கிடச்சிரும். அன்றைக்கி நைட்டு யுதிஷ்டிர மகாராஜா வந்து ரகுநாத கோசாமியோட கனவுல வருவார். தர்மர் யுதிஷ்டிர மகாராஜ், யுதிஷ்டிர மகாராஜ் வந்து ரகுநாத கோசாமி சொல்வார், பாபாஜி இந்த மாதிரி நீங்கள் ராதா குண்ட குளத்துக்கு படி கட்ட போகிறீங்க, அங்கே ஒரு அஞ்சு மரம் நிற்குது இல்லையா, அதை வெட்டிட வேண்டாம், நாங்கள் தான் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் ராதாகிருஷ்ணன் லீலையை வந்து எப்போவுமே பார்த்துட்டுருக்கோம், நாங்கள் வந்து ஒரு விருட்சமாக இருந்து அந்த ராதாகிருஷ்ணன் லீலையில் எப்போவுமே பார்த்துட்டுருக்கோம், தயவுசெய்து எங்களை கட் பண்ணிட வேண்டாம், எங்களை வந்து முடிச்சிடாதீங்க. உடனே ரகுநாத கோசாமி அடுத்த நாள் வந்து இந்த விஜயவாசியில் சொல்லிடுவார், அந்த மரத்தை ஒன்றும் வெட்ட வேண்டாம், அப்படியே விட்டுட்டு படிக்கட்டுங்க. அதனால் அந்த இடம் வந்து ஒரு டேப்பராக இருக்கும். எப்படி இந்த விருந்தாவனத்தில் எப்போவுமே நித்தியமாக கிருஷ்ணலீல பண்ணுறோம். ஆமாம், எல்லா மரம் இல்லை, இப்போ ஒரு மரம் தான் இருக்குது, அப்புறம் காலப்போக்கெல்லாம் போய்டும். எவ்வளோ வருஷங்கள் ஆகிடுச்சு, 500 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எப்படி விருந்தாவனம் சுற்றி நிறைய லீலைகள் நடந்திருக்கு, அதில் இந்த ராதா குண்டும் சாமி குண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. தாமோதர் லீலை. எப்படி கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் நித்தியமாக லீலை பண்ணுறார். தாமோதர் லீலை படிக்கலாமா, அடுத்த வாரம் படிக்கலாம், உங்கள் சாய். தாமோதர் லீலை படிக்கலாம்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க, இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓட்டு எண்ணிக்கை யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ கண்டினியூ பண்ணுவோம், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக். மெஜாரிட்டி நெக்ஸ்ட் வீக், ஓகே. தாமோதர லீலை நம்ம அடுத்த வாரம் பன்னியாசில. அது இது சமஸ்கிருத நாள்காட்டில் வரக்கூடிய கார்த்திக், சமஸ்கிருத கேலண்டர்ல இப்ப கார்த்திக் நடந்துட்டு இருக்கு. இல்ல, புதன்கிழமை ஆரம்பிச்சிருச்சு, போன புதன்கிழமை ஆரம்பிச்சு. சனி நமக்கு கரெக்டா ஒரு வாரம் தான் போயிருக்கு, இன்னும் 21 நாள் இருக்கு. தினமும் நீங்க வீட்டிலே காமிக்கலாம், இந்த இங்கே படம் இருக்கு, தாமோதர் இருக்கார். தினமும் நீங்க வீட்டிலே இந்த மாதிரி தீபம் காமிக்கலாம். தாமோதரர் தாம்னா கயிறு,